السلام عليكم ورحمة الله وبركاته. اللهم ربنا لك الحمد، ملء السماوات وملء الأرض وملء ما شئت من شيء بعد، أهل الثناء والمجد، أحق ما قال العبد، وكلنا لك عبد، وكلنا لك عبد، وكلنا لك عبد. اللهم لا مانع لما أعطيت، ولا معطي لما منعت، ولا ينفع ذا الجد منك الجد. وأفضل الصلاة وأزكى السلام على خير الأنام ولبنة التمام ومسك الختام، خير الأنبياء مقاما وأحسنهم كلاما وآخرهم تماما، محمد إمام الأنبياء وسيد المرسلين، وعلى آله الطيبين الطاهرين وصحبه الغر الميامين، وعلى كل من اقتفى أثره واهتدى بهديه واستنى بسنته ودعا بدعوته إلى يوم الدين. أما بعد، إفرم كرترنجين فرم تليبر برخلين பிறரண விசேட கௌரவ சிறப்பு அதிதிகளே, குறிஞ்சி நிலத்து உலமா பெருந்தகைகளே, மேன்மைக்குரிய பெரியவர்களே, கண்டி மாவட்டத்து மஸ்ஜிதுகளின் முன்னணி முகங்களே, பாசத்துக்குரிய ஊடகவியலாளர்களே, நமது வீடுகள் பற்றி பேசுகின்ற, நமது வீட்டு விவகாரங்களுக்காக சந்திக்கின்ற சிந்திக்கின்ற நம்மை அல்லாஹ்வுடைய வீடு பற்றி பேசவும், அவன் வீட்டு அலுவல்கள் பற்றி அளவலாவுவதற்கு அவை பற்றி சந்தித்து சிந்தித்து சில நேரங்களை அல்லாஹ்வுக்காக வேண்டி ஒதுக்கிக் கொள்வதற்கும் வாய்ப்பளித்து அல்லாஹ் தஆலாவை முதற்கண் புகழ்கின்றேன். சுகந்தமான காலை பொழுதொன்றில் அல்லாஹ் தஆலா நம்மை ஒன்று சேர்த்து வைத்திருப்பது போல், நமது தலைவர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடன் நாளை மறுமையில் அவர்களின் சுவனபதியிலே நம் எல்லோரையும் ஒன்று சேர்த்து வைப்பானாக. அன்புக்கினிய சகோதரர்களே, பண்பான உலமா பெருந்தகைகளே, மஸ்ஜிதுகள் ஊடாக சமூகத்தை வலுவூட்டல் எனும் தொனிப்பொருளில் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற இம்மாபெரும் கருத்தரங்கு நம் எல்லோருக்கும் ஒரு முக்கியமான கருத்தரங்கு. கருத்து அரங்கு என்பது கருத்து சக அரங்கு, கருத்துக்களை பரிமாறிக்கொள்கின்ற ஒரு போரம், ஒரு அரங்காக இருக்கின்றது. அதனால்தான் அது கருத்தரங்கு என்று சேர்த்து சொல்லப்படுகிறது. அல்லாஹ்வுடைய வீடை நிர்மாணிப்பது மட்டுமல்ல, அதனை தொடர்ந்து அதனை நிர்வகிப்பது எப்படி என்பதை இரண்டர கலந்து நானும் நீங்களும் இங்கே ஒன்று குழுமியிருக்கக்கூடிய உலமா பெருந்தகைகளிடம் இருந்து அவர்களிடம் கருத்துக்களை பெறுவதற்கும், நமது கருத்துக்களை அவர்களது கருத்துக்களோடு பரிமாறிக்கொள்வதற்குமான ஒரு அருமையான சந்தர்ப்பத்தை இன்றைய தினத்திலே ஏற்படுத்தி தந்திருக்கக்கூடிய அல்லாஹ்வை புகழும் அதே வேளை, இதற்காக உழைத்த முன்வேலைகளை செய்து ஏற்பாடுகளை செய்த கண்டி மாவட்ட ஜம்மியத்து உலமாவுக்கும் நானும் நீங்களும் ஒரு தடவை ஜஸாக்கும் அல்லாஹு கைரா சொல்லிக் கொள்வோம். அல்லாஹு தஆலா உங்களுடைய முயற்சிகளை கபூல் செய்து கொள்வானாக, உங்களின் எண்ணங்களை உயர்ந்த எண்ணங்களாக ஆக்கி வைப்பானாக, அவற்றில் இஹ்லாசுக்கு எந்த பங்கமும் ஏற்படுத்தி விடாமல் இறுதி வரைக்கும் பாதுகாப்பானாக, உங்களின் உயரத்தை இன்னும் இன்னும் உயர்த்தி வைப்பானாக. அன்பிற்குரிய சகோதரர்களே, பெரியவர்களே, உங்களோடு மஸ்ஜித் நிர்வாகிகளின் கடமைகளும் பொறுப்புகளும் பற்றி அளவலாவும்படி என்னிடத்திலே வேண்டிக் கொண்டிருந்தனர். இமாரத்துல் மஸ்ஜித் என்று ஒரு தலைப்பிட்டு இதனை பரிமாறலாம் என்று நான் ஒரு முடிவுக்கு வந்தேன். இமாரத்தில் மஸ்ஜித் என்று நான் அதனை தெரிவு செய்ததற்கு காரணம், இந்த பதம் அல்லாஹ் அல் குர்ஆனில் பயன்படுத்தி இருக்கிற ஒரு பதம். இன்னமா யஅமுரு மசாஜித் அல்லாஹ் என்று தொடருகின்ற வசனத்தில் இருக்கிற யஅமுரு உடைய மஸ்தர் இமாரத், அதன் மூல பதம் இமாரத். அதற்கு முன்வரக்கூடிய ஆயத்திலே மாக்கானரில் முஷ்ரிகீன அன் யஅமுரு மசாஜித் அல்லாஹ், அதில் இடம்பெற்றிருக்கிற யஅமுருவின் மூல பதமும் இமாரத். இந்த இரண்டு வசனங்களையும் அடுத்து வரக்கூடிய வசனத்தில் அல்லாஹ் அஜாலத்தும் சிகாயத்தல் ஹாஜ்ஜி வ இமாரத்தல் மஸ்ஜிதில் ஹராம் கமன் ஆமன பில்லாஹி என்று தொடரக்கூடிய வசனத்தில் இமாரத் என்ற அந்த மூலப்பதத்தையே அல்லாஹுத்தாலா பயன்படுத்தி இருப்பதானது இதற்கு ஒரு அழகான தலைப்பை எனக்கு தருவதற்கு, என் பணியிலே என் பணியை இலகுபடுத்துவதற்கு அது அமைப்பாக அமைந்துவிட்டது. இமாரத் என்ற பதத்தை தான் அல்லாஹுத்தாலா மஸ்ஜித் பராமரிப்புக்கு பயன்படுத்தி இருக்கிறார். சாதாரணமாக நாம் மஸ்ஜித் பரிபாலனம் என்கிறோம், மஸ்ஜித் நிர்வாகம் என்கிறோம். மஸ்ஜிதை நிர்வகிப்பது பரிபாலிப்பது என்பதையெல்லாம் நாம் நம்முடைய வழக்கில் புழக்கத்தில் பரிமாறிக்கொண்டிருந்த வேளையிலும், அல்லாஹ் பயன்படுத்தியிருக்கிற இமாரத்தும் அதிலிருந்து பிறந்திருக்கக்கூடிய பதங்களும் பரிபாலனம் நிர்வாகம் என்ற அர்த்தங்களை சொல்ல மறுக்கின்றது. என்ன அர்த்தம் சொல்லுகிறது தெரியுமா? வெறும் மெயின்டெனன்ஸ் என்ற அர்த்தத்தை அது கொடுக்கிறது. மெயின்டெயின் பண்ணுவது, பராமரிப்பது என்ற அர்த்தத்தை கொடுக்கிறது. ஏனென்றால் இமாரத் என்ற பதம் அந்த அர்த்தத்தில் தான் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. மஸ்ஜிதை நிர்வகிப்பவர்களுக்கு அல்லாஹுத்தாலா தகுதிகள் சொல்லியிருப்பதாக இந்த ஆயத்திலே படிக்கிறோமே. இன்னமா யஅமுரு மசாஜித் அல்லாஹ் மன் ஆமன பில்லாஹி வல் யௌமில் ஆகிர் வ அகாம அஸ்ஸலாத வ ஆத அஸ்ஸகாத வ லம் யக்ஷ இல்லா அல்லாஹ் என்று சொல்லுகிறோமே. இதில் அல்லாஹ் தன்னையும் மறுமை நாளையும் விசுவாசித்த, தொழுகையை நிலைநிறுத்தி வருகிற, ஜக்காத்தை கொடுத்து வருகிற, தன்னை தவிர வேறு எவரையும் எதையும் அஞ்சாத ஒருவன் அல்லது பலர் மஸ்ஜிதை நிர்வகிப்பார்கள் அல்லது பராமரிப்பார்கள் அல்லது பரிபாலிப்பார்கள் என்று நாம் சொல்லிக் கொள்கிறோமே, இங்கே அல்லாஹ் சொல்ல வருவது மஸ்ஜிதுகளை நிர்வகிப்பவர்களுக்குரிய ஒரு பொதுவான தகைமையைத்தான். அதாவது ஒரு முவஹ்ஹிதாக, ஒரு தௌஹீத்வாதியாக இருக்க வேண்டும். ஒரு முஸ்லிமாக, ஒரு முக்மீனாக அல்லாஹுவை ஏகத்துவப்படுத்துபவனாக இருக்க வேண்டும். அதுதான். ஏனென்றால் இதற்கு முன்னுள்ள வசனத்திலே அல்லாஹ் என்ன பேசுகிறான் தெரியுமா? இது சூரத்து தௌபாவின் தொடர்ந்து வரக்கூடிய மூன்று வசனங்கள். மா கான லில் முஷ்ரிகீன அன் யஅமுரு மசாஜித அல்லாஹ் ஷாஹிதீன அலா அன்ஃபுஸிஹிம் பில் குஃப். தாம் காபிர்கள் என்பதற்கு தமக்கு தாமே சாட்சி சொல்லிக் கொண்டவர்களாக, தமது குஃப்ருக்கு தாமே சான்று பகர்ந்தவர்களாக இருந்து கொண்டு அல்லாஹுவின் மஸ்ஜிதுகளை நிர்வகிப்பதற்கு முஷ்ரிக்குகளுக்கு எந்த அனுமதியையும் அல்லாஹுத்தாலா கொடுக்கவில்லை என்று அங்கே சொல்லுவதை சொல்லிவிட்டுத்தான், அப்படியாயின் எவர் நிர்வகிக்க வேண்டும் என்பதை பற்றி அல்லாஹ் பேசுகிறார். மொத்தத்தில் உள்ளே நுழைந்து பார்த்தால் இந்த இரண்டு வசனங்களிலும், அதனை தொடர்ந்து வரக்கூடிய வசனத்திலே அல்லாஹ் கேட்கிறான், நீங்கள் ஹஜ்ஜிக்கு வர முஷ்ரிக்குகளை பார்த்து அல்லாஹ் கேட்கிறான், மதீனா மக்காவில் இருந்த முஷ்ரிக்குகளை பார்த்து அல்லாஹ் கேட்கிறான், ஜாஹிரிய காலத்திலிருந்து தொடர்ந்து நீங்கள் செய்து வந்திருக்கக்கூடிய ஒரு ஒரு பணி, ஹஜ்ஜிக்கு வரக்கூடியவர்களுக்கு நீங்கள் தண்ணீர் ஏற்பாடு செய்கிறீர்கள், மஸ்ஜித் காபத்துல்லாவை நீங்கள் பராமரித்து வருகிறீர்கள், இந்த இரண்டையும் நீங்கள் செய்வதை யாருடைய பணிக்கு ஒப்பிட்டு பார்க்கிறீர்கள்? யாருடைய பணிக்கு? தன்னை விசுவாசித்த, அல்லாஹுடைய பாதையில் ஜிஹாத் செய்யக்கூடிய முஃமின்களுடைய பணிக்கு நீங்கள் ஒப்பிட்டு பார்க்கிறீர்களா என்று கேட்கிறார். அதாவது இங்கே அல்லாஹ் சொல்ல வருவது என்ன தெரியுமா? மஸ்ஜித் நிர்வாகிகளுக்குரிய ஒட்டுமொத்த ஒரு குவாலிஃபிகேஷனை சொல்லுகிறார். நீ ஒரு முஃமினாக இருந்தால் தான் மஸ்ஜிதை நிர்வகிக்கலாம். அல் மஸ்ஜிதுல் ஹராம் காபத்துல்லா உட்பட எந்த ஒரு மஸ்ஜிதையும் முஃமின் அல்லாத ஒரு முஷ்ரிக் நிர்வகிக்க முடியாது, பராமரிக்க முடியாது, பரிபாலிக்க முடியாது, அதற்கு உரிமை கோரவோ அதற்கு முழு அளவிலோ பகுதி அளவிலோ பரிபாலனம் செய்கின்ற பணியில் ஈடுபடவோ கூடாது என்பதைத்தான் அல்லாஹுத்தாலா சொல்ல வருகிறார். மொத்தத்தில் மஸ்ஜிதை பராமரிக்கிற பணி இவர்களுடைய யாருடைய முஃமின்களுடைய பணியாக இருக்க வேண்டும். முஃமின் அல்லாதவர்களுக்கு அதில் சிஞ்சிட்டும் எல்லளவும் அருகதை இல்லை, அனுமதி இல்லை, உரிமை இல்லை என்பதை அல்லாஹுத்தாலா அடித்து ஆணித்தரமாக சொல்வதற்கு விளைகிறார். ஆனால் நாம் என்ன செய்திருக்கிறோம் தெரியுமா, இந்த ஐந்தையும் எடுத்துக்கொண்டு இருக்கிறோம் நம்முடைய வசதி கருதி, முன் உள்ள ஆயத்தையும் அதுக்கு பின்வரக்கூடிய ஆயத்தையும் விட்டுவிட்டோம். நாம் என்ன செய்து கொண்டிருக்கிறோம் தெரியுமா, இந்த ஐந்தும் இருப்பவர் மட்டும் தான் மத்தியதை பராமரிக்கலாம் அல்லது நிர்வகிக்கலாம் என்று ஒரு ஒரு வலை ஒரு ஒரு கட்டமைப்பை நமக்குள்ளே கொண்டு வந்திருக்கிறோம். இந்த பிழையான கருத்திலிருந்து நாம் மாறுவோம். அல்லாஹ் அங்கே சொல்ல வருவது முஷ்ரிக்குகளுக்கு அனுமதி இல்லை, முஃமின்களுக்கு அனுமதி இருக்கிறது. அதுதான் இங்கே உள்ள உண்மை. பொதுவாக இதைத்தான் நாம் தெளிவாக படிக்கிறோம். இதற்கு விரிவுரையாக அமையக்கூடிய இமாம்களுடைய குர்ஆன் வியாக்கியானிகளுடைய தஃப்ஸீர்களில் இருந்து மஸ்ஜித் இமாரத்தை இமாரத்தில் மஸ்ஜிதை இரண்டாக பிரித்திருக்கிறார்கள். அல் இமாரத்தில் மஸ்ஜிதி நவ்ஆன் என்று மதரசாக்களில் சாதாரணமாக ஓதக்கூடிய சப்போது தஃபாசீர் ஒரு டெக்ஸ்ட் புக்காக பாவிக்கிறார்கள். அதில் கூட சொல்லப்பட்டிருக்கும் ஹிஸ்ஸியத்துன் வ மஅனவியத்துன். ஹிஸ்ஸி என்றால் ஒரு டெம்பரல், அதாவது ஒரு மெட்டீரியல், சடரீதியான ஒரு நிர்வாகம், சடரீதியான ஒரு பராமரிப்பு. நிர்வாகம் என்பதை விட மிகவும் பொருத்தமானது சடரீதியான பராமரிப்பு. மற்றது மாணவியா ஒரு ஸ்பிரிச்சுவல், ஸ்பிரிச்சுவல் என்றால் ஆன்மீக ரீதியான பராமரிப்பு. இரண்டு வகையான பராமரிப்பை பற்றி சொல்லப்பட்டுள்ளது என்கிறார்கள். இமாரத்துல் மஸ்ஜித் என்பது இரண்டு வகையாக இருக்கிறது. அங்கே இதனை இந்த ஆயத்தை விளக்குகின்ற உலமா பெருந்தகைகள் அல்லது இமாம்கள் என்ன சொல்லுகிறார்கள் தெரியுமா, இங்கே அல்லாஹ் அடித்து சொல்ல வருவது ஆன்மீக ரீதியான பராமரிப்புக்கு முன்னுரிமை கொடுக்கிறான். தொழுகை நடைபெற வேண்டும், அல்லாஹ்வுடைய விக்கிர் நடைபெற வேண்டும், எஹ்திகாஃப் நடைபெற வேண்டும், திலாவத்துல் குர்ஆன் குர்ஆன் பாராயணம் நடைபெற வேண்டும், கற்றல் கற்பித்தல் ஷரியா மார்க்க சட்டவிடயங்களை கற்பித்தலும் கற்றலும் நடைபெற வேண்டும், சமூகத்தில் சீர்திருத்த பணிகளுக்காக இங்கிருந்து ஜமாத்துகள் வெளிச்செல்ல வேண்டும், சமூகத்தில் வரக்கூடிய பிரச்சனைகளை பார்ப்பதற்காக வேண்டி மஸ்ஜிதுகளிலே ஏற்பாடுகள் இருக்க வேண்டும், தூய இஸ்லாத்தை இஸ்லாமியர் அல்லாதவர்களுக்கு சொல்ல வேண்டும். இப்படியான பணிகள் நடைபெறுகின்றன என்றால் அது இமாரா மஹ்னவியா ஸ்பிரிச்சுவல் மெயின்டெனன்ஸ் சொன்ன மஸ்ஜிதிலே நடைபெறுகின்றது. அதாவது ஆன்மீக ரீதியான பராமரிப்போடு மஸ்ஜிதிலே நடைபெறுகின்றது. இல்லை என்றால் இரண்டாவது பகுதியினருக்குள் சேருகின்றது. ஆனால் முன்னுரிமை ஆன்மீக ரீதியான பராமரிப்புக்கு என்று சொல்லும் போது இமாம்கள் அந்த ஆயத்திலே வரக்கூடிய அல்லாஹுவை விசுவாசிக்கிற, மறுமையை விசுவாசிக்கிற இந்த பண்புகள் எல்லாம் ஏன் சொல்லப்படுகின்றது என்றால் உலகத்திலே நிர்வாகங்கள் பராமரிப்புகள் பல இருக்கின்றன. இது ஒரு இது ஒரு பாடசாலை, இதற்கு ஒரு பராமரிப்பு இருக்கிறது, இதற்கு ஒரு நிர்வாகம் இருக்கிறது, இந்த ஒரு கட்டிடத்துக்கு கூட பராமரிப்பு இருக்கிறது. சுயானத் என்று ஆரம்பிக்கிறே சொல்லுவோம், அதாவது ஒரு மெயின்டெனன்ஸ். சாதாரணமாக நாம் நிர்வகிப்பது பரிபாலிப்பது பராமரிப்பது எல்லாம் நம்முடைய அன்றாட வாழ்க்கை, நம்முடைய வீடு தொட்டு கடை தொட்டு காடு தொட்டு மோடு தொட்டு எல்லா இடங்களிலும் இருக்கின்றன. இத்தனை பராமரிப்புகளுக்கு மத்தியிலும் நாம் விசேடமான ஒரு பராமரிப்பை, வித்தியாசமான ஒரு பராமரிப்பை செய்கின்றோம் என்றால் அது மஸ்ஜித் நிர்வாகிகளாகிய நீங்கள் செய்யக்கூடிய பராமரிப்பு. அல்லாஹ்வுடைய வீடை பராமரிக்கிறீர்கள், உங்கள் வீடுகளை பராமரிப்பதை விட வித்தியாசமான ஒரு பராமரிப்பு. அதனால்தான் அல்லாஹ் தஆலா இவற்றை சொன்னான். அந்த பராமரிப்பு உங்கள் வீட்டு பராமரிப்பு அது சதவீதியான பராமரிப்பு, மதரசா பராமரிப்பு, இந்த பாடசாலை பராமரிப்பு, கட்டிடங்களை பராமரிப்பது சடரீதியான பராமரிப்பு. சில பல வேலைகளில் ஆன்மீக ரீதியானவை இருக்கின்றன. ஆனால் மஸ்ஜிதின் பராமரிப்பில் முதலிடமும் அடிப்படையானதுமானது ஆன்மீக ரீதியான பராமரிப்பு. இமாம் கஸ்ஸாலி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களுடைய இஹ்யாவுல் உம்மீனில் ஒரு பதிவு காணப்படுகிறது. வகான ஷுகுலு ஸஹாபத்தி வத் தாபிஈன் ஃபீ கம்தத் அஷ்யா. சஹாபிகள் தாபிரிகளுடைய வேலை சோழி ஐந்து விடயங்களில் இருந்தன. முதலாவது இப்படி ஐந்து சொல்லப்பட்டிருக்கிறது. கிராஅத்துல் குர்ஆன், ஒன்று குர்ஆன் ஓதுவதில், இரண்டு இமாரத்துல் மசாஜித், மஸ்ஜிதுகளை பராமரிப்பதில் என்று சொல்லுகிறார்கள். மற்றது வல் அம்ரு பில் மஅரூஃப் வல் நஹ்யி அனில் முன்கர். இப்படி பல விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்கின்றன ஐந்து. இதில் அவர்கள் சஹாபிகள் தாபிரிகளுடைய முக்கியமான ஒரு வேலையாக இமாம் ஹஸ்ஸாலி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் இமாரத்துல் மசாஜித் மஸ்ஜிதுகளை பராமரிப்பது என்று சொல்லியிருக்கிறார்கள். ஆச்சரியமாக இல்லையா? எத்தனை மஸ்ஜிதுகள் சஹாபிகளுடைய சன்னிதானத்திலே நபி அவர்களுடைய காலத்திலே இருந்தது, அவர்களுக்கு பிறகு எத்தனை மஸ்ஜிதுகள் இருந்தன, எல்லா சஹாபிகளும் பிறகு எல்லா தாபியைகளும் மஸ்ஜிது பராமரிப்பு வேலையிலா இருந்தார்கள், இது சமூக மட்டத்திலே சமூக தரத்திலே சாத்தியமானதா? அங்கே அவர்கள் சொல்ல வருவது ஆன்மீக ரீதியான பராமரிப்பு. எல்லோரும் மஸ்ஜிதிலே அதிக நேரத்தை செலவழிப்பார்கள், குர்ஆன் ஓதுவதிலே அதிக நேரம், விக்ரிலே அதிக நேரம், ஆன்மீக ரீதியான பராமரிப்பை பற்றி தான் பேசுகிறார்கள். ஆகவேதான் மஸ்ஜித் பராமரிப்பு என்பது மிகவும் பொருத்தமான அர்த்தம். அதனை இரண்டாக பிரிப்போம், ஆன்மீக ரீதியான பராமரிப்பு, சட ரீதியான பராமரிப்பு. காட்சிப்படுத்தப்பட்டுள்ள அந்த பத்திரிகையிலே அல்லது அந்த கடுதாசியிலே சட ரீதியான பராமரிப்பு இடது பக்கத்திலும் ஆன்மீக ரீதியான பராமரிப்பு வலது பக்கத்திலும் தரப்பட்டிருக்கிறது. இந்த ஹேண்ட் அவுட் உங்களுடைய கைகளிலும் கொடுக்கப்பட்டிருக்கின்றது என்று நான் நினைக்கின்றேன். இங்கே சட ரீதியான பராமரிப்பு, அதை நான் அதிகம் பேசுவதற்கு தேவையில்லை. நீங்கள் அழகாக கச்சிதமாக செய்து கொண்டு போகிறீர்கள். இருந்த போதிலும் சில விஷயங்களை நன்மை கருதி, இந்த இடத்தின் முக்கியத்துவம் கருதி உங்களோடு பரிமாறிக்கொள்ளலாம். முக்கியமான விஷயங்களை மட்டும், முதலாவதாக நிறுவுதல். இதனை பற்றி நான் பேச தேவையில்லை. மஸ்ஜிதுகள் நிறுவுவதற்கு நம்மிடத்திலே பஞ்சம் கிடையாது, தாராளமாக நிறுவுகிறோம். நம்மிடத்திலே இருக்குதோ இல்லையோ, இடம் இருக்கிறதா கட்டித் தருகிறோம் என்று நிறுவனங்கள் சண்டையிட்டுக் கொண்டு போட்டி போட்டுக்கொண்டு இன்று நம் காலனியிலே வந்து நிற்கின்றனர். பிரச்சனை இல்லை, தேவையான போது கட்டி கொண்டு போவோம். அது பற்றிய சட்டத்திட்டங்கள், நாட்டின் நிலைகளை அனுசரித்து செய்து கொள்ள வேண்டிய ஒழுங்குகளை நான் நினைக்கிறேன். எனக்கு அடுத்து இருக்கக்கூடிய வகுப்பு சட்டம் சம்பந்தமான விடயங்களை கலந்து உங்களோடு பேசுகிற நேரத்திலே அதற்கு பொறுப்பான பேச்சாளர் அல்லது வளவாளர் உங்களோடு பரிமாறிக்கொள்வார் என்று. மஸ்ஜித் கட்டுவதனுடைய சிறப்புகளை பற்றி நான் பேச தேவையில் உங்களுக்கு தெரியும். அடுத்ததாக வித்தரிப்பு செய்தல், தேவைக்கேற்ப வித்தரிப்பு செய்தல், இதுவெல்லாம் ஒரு மஸ்ஜித் பரிபாலனம் அல்லது நிர்வாகம் அல்லது பராமரிப்பிலே இதனுடைய வார்த்தை பிரயோகங்கள் படி சொல்லிக் கொள்வோம். இங்கே எப்படி நினைக்கிறீர்கள்? ஆனால் மிகவும் சரியான பதம் பராமரிப்பு, அதனை செய்பவர் பராமரிப்பாளர். மஸ்ஜித் பராமரிப்பில் இருக்கக்கூடியவர்கள் தேவைக்கேற்ப மஸ்ஜிதை வித்தரிப்பது, புனருத்தாரணம் செய்வது, பழுதுபார்ப்பது, மெருகூட்டுவது, வர்ணம் பூசுவது, பெயிண்ட் பண்ணுவது, சுத்தம் பேணுவது, இது எல்லாம் அடிப்படையான அம்சங்கள். சுத்தம் பேணுவது மிக முக்கியமான பகுதி. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், எது நாம் பேசுவதும் கேட்பதும் குறைவோ அதனை மட்டும் நான் தொட்டுக்கொண்டு செல்ல விரும்புகிறேன், ஏறியவற்றை விட்டு செல்ல விரும்புகிறேன். சுத்தம் பேணுவது மிக முக்கியமான ஒரு அம்சம். நம்முடைய மஸ்ஜிதுகள் இன்று முன் 10-15 ஆண்டுகளை விட சற்று முன்னேறி வந்திருக்கின்றன. சரியான டொய்லெட் வசதி, சரியான மலகூட வசதி, சரியான தலகூட வசதி ஏற்பாடாகி வருகின்றன. ஆனால் அதிகமான மஸ்ஜிதுகள் இன்னும் முன்னேற்றம் அடையாத நிலையில் இருக்கின்றன. மஸ்ஜிதை நிர்வகிப்பதில் கவனம் செலுத்துகிற அளவுக்கு மஸ்ஜிதுக்கு தேவையான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், உள்கட்டமைப்பை ஏற்படுத்தி கொடுப்பது மிக முக்கியமானது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உடைய ஒரு ஹதீஸ் பதிவாக இருக்கிறது, சுனனுபடி மாஜாவுடைய பதிவாக இருக்கிறது. மிம்பாபில் அமானத்தில் அல்மியா எபுது அன்ன ரிவாயத் தஃபீஃபா வலா அஸ்தத்இஉ அன் அதகல் ஃபி தஃபாஸில். இது ஒரு வாயிப்பான ரிவாயத். இது பற்றி விவரங்களை சொல்லுவதில்லை, நான் உள்ளே நுழைவதற்கு விரும்பவில்லை. நேரத்தை கவனத்தில் கொண்டு இருந்த போதிலும் ஆளுங்கள், இமாம்கள் இந்த ஹதீஸை பல விடயங்களுக்கு எடுத்திருக்கிறார்கள். இதில் என்ன சொல்லப்பட்டிருக்கின்றது என்றால், உடனே இந்த ஹதீஸ் அதிலே நபி அவர்கள் சொல்லுகிறார்கள், உத்தஹிது அலா அபுவாபிகள் மசாஹிர், மஸ்ஜிதுகளின் வாயல் பகுதியில், மனிதர்கள் நுழையக்கூடிய பகுதியிலே, பிரதானமான பகுதியிலே துப்புரவுக்கு தேவையான ஏற்பாடுகளை செய்து கொள்ளுங்கள். துப்புரவுக்கு தேவையான ஏற்பாடுகள், அது குளிப்பதற்காக இருக்கலாம், உபு செய்வதற்காக இருக்கலாம், ஒன்றுக்கு இரண்டுக்கு போவதற்காக இருக்கலாம், தேவையான ஏற்பாடுகளை செய்து கொள்ளுங்கள் என்கிறார்கள். ஆகவே நபி அவர்கள் பேசுகிற அளவுக்கு, இதெல்லாம் நாம் பேசுவதில்லை, ஒரு ரிவாயத் வைபாவாக இருந்தாலும் எம்முடைய தேவைக்கு இதனை ஒரு சதீபம் அல்ல, ஆகவே எடுத்துக்கொள்ளலாம். நாம் அழகான ஏற்பாடுகள், நபி அவர்கள் மஸ்ஜித் முதலாவது சுத்தம் செய்துவிட்டு மஸ்ஜிதுக்கு நுழைய வேண்டும். முதலாவது கால் எல்லாவற்றையும் சுத்தம் செய்துவிட்டு மஸ்ஜிதுக்கு நுழைய வேண்டும். அதுதான் நபி அவர்கள் கூறுகிறார்கள், மஸ்ஜிதின் நுழைவாயில்களில் நீங்கள் அதை ஏற்படுத்துங்கள். ஆகவே இதில் கவனம் செலுத்துவோம். அடுத்ததாக நறுமணமூட்டல். அந்த ஹதீஸின் தொடர் இறுதியாக முடிகிறது, வெள்ளிக்கிழமைகளில் மஸ்ஜிதுகளுக்கு நீங்கள் வாசனையை ஏற்படுத்திக் கொள்ளுங்கள், நறுமணமூட்டுங்கள் என்கிறார்கள். வெள்ளிக்கிழமையில் ஏனைய நாட்களை விட மனிதர்கள் அதிகமாக தொழ வருவார்கள். ஆகவே வெள்ளிக்கிழமையில் நீங்கள் மஸ்ஜிதுகளுக்கு நறுமணம் ஊட்டுங்கள் என்கிறார்கள். எல்லா நாட்களிலும் நாம் நமது வீட்டை நறுமணமாக வைத்திருப்பது போல் சாம்பிராணி பிடித்து சந்தன குச்சி பற்றி நாம் அழகாக நறுமணமாக வைத்திருப்பது போல் நமது மஸ்ஜிதுகளையும் அழகாக நேர்த்தியாக நறுமணம் கமரக்கூடியதாக கமதம வேண்டும், வாசம் வீச வேண்டும். மஸ்ஜிதுக்குள்ளே நுழைபவர் அந்த வாசத்தை தனது நாட்டில் முகர வேண்டும், நுகர வேண்டும். இந்த அமைப்பில் பார்த்துக் கொள்ளுங்கள், இதெல்லாம் சடரீதியான மெட்டீரியல் மெயின்டெனன்ஸுக்குள் அடங்கும். தளபாடங்களை ஏற்பாடு செய்தல், உபகரணங்களை ஏற்பாடு செய்தல் என்றால் மஸ்ஜிதிலே தேவையான தளபாடங்கள் காரியாலயத்துக்கு தேவையானது, பள்ளியிலே நடக்கக்கூடிய வகுப்புகளுக்கு தேவையானது, கருவிகள் உபகரணங்கள் எல்லாம் தேவை. சஹீஹ் முஸ்லிமிலே ஒரு அறிவிப்பை படிக்கிறோம், இது பிஹ்ரு மவுனா என்ற இடத்தில் ஷஹீதான 70 குர்ஆனிய அறிஞர் சஹாபிகளை பற்றிய ஒரு பதிவு. அதில் சொல்லப்பட்டிருப்பது என்ன தெரியுமா? உங்களுக்கு பிரபலியமான சம்பவம், ஏமாற்றி கூட்டிச் செல்லப்பட்டு துரோகம் இழைக்கப்பட்டு 70 காரிகள் குர்ஆனிய ஞானம் பெற்ற ஹாபிகள் கொல்லப்பட்டார்கள். அல்லாஹ் அவர்கள் அனைவரையும் பொருந்திக் கொள்வான். அவர்களை பற்றி சஹீஹ் முஸ்லிமிலே ஒரு பதிவு காணப்படுகிறது. அவர்கள் நபி அவர்களிடத்திலே அவர்களுடைய மஸ்ஜித் நபவியிலே எப்படி இருந்தார்கள் தெரியுமா? இரவு வேளையில் மஸ்ஜிதிலே வந்து குர்ஆனையும் ஏனைய பாடங்களையும் படிப்பார்கள். பகல் வேளையிலே மஸ்ஜிதுக்கு நீர் கொண்டு வந்து வைப்பார்கள், தண்ணீர் கொண்டு வந்து வைப்பார்கள். யார் செய்வது? அறிஞர் செய்கிறான். ஒரு அறிஞன் தான் மஸ்ஜிதின் பெருமதியை அடுத்தவனை விட அதிகம் உணர்வான். அதனால் தான் நான் நினைக்கிறேன், இந்த ஆலிம்கள் எம் எல்லோரையும் விடவும் மஸ்ஜிதை பெருமதியாக அதன் முக்கியத்துவத்தை உணர்ந்திருக்கிறதுனால் எம் அனைவரையும் இந்த இடத்திலே ஒன்று குழுமி இந்த விடயங்களை பரிமாறிக்கொள்கிறார்கள் என்று. அவர்கள் என்ன செய்வார்களாம்? தண்ணீர் கொண்டு வந்து மஸ்ஜிதை வைப்பார்கள். சுத்தம் செய்வதற்கும் குடிப்பதற்கும் தேவை. இரண்டாவது என்ன செய்வார்கள் தெரியுமா? பாலிலே அவர்கள் போய் விறகு சேகரித்து விற்று அதன் மூலம் கிடைக்கின்ற இலாபத்தை ஒரு பகுதியை கொண்டு மஸ்ஜிதிலே இருக்கின்ற தாழ்வாரத்தில் இருந்து படிக்கின்ற அபுல் சுப்பா சாபு சுப்பா என்று படிக்கிறோமே தாழ்வார தோழர்கள், அவர்களுக்காக வேண்டி உணவு கொண்டு வருவார்கள். மேலும் மஸ்ஜிதிலே சத்தியர்களை வரும் வந்தால் அவர்களுக்குமாக வேண்டி உணவு கொண்டு வந்து வைப்பார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. சஹீஹ் முஸ்லிமுடைய ரிவாயத். எல்லா ஏற்பாடுகளையும் தொழ வருபவர்கள், மஸ்ஜிதிலே நின்று தங்கி படிப்பவர்கள், எல்லோருக்கும் தேவையான ஏற்பாடுகள், உணவு மட்டுமல்ல நீர், எல்லா தேவைகளையும் செய்து கொடுப்பது நமது கடமை. அதே நேரத்திலே இதனை செய்தவர்கள் யார் என்பதை நாம் படிக்கின்ற போது மேலெல்லாம் மெய்சில் இருக்கின்றது. சஹாபிகளிலே அறிஞர்களாக இருந்தவர்கள் செய்கிறார்கள். ஒரு அறிஞனின் சிறப்பை அறிஞனால்தான் புரிந்து கொள்ளலாம். தாழ்வார தோழர்கள் அவர்கள் அனைவரும் நபி அவர்களிடம் இருந்து இரவும் பகலும் அறிவமுடம் அருந்திக் கொண்டிருந்தவர்கள். நபி அவர்களின் சொல்லும் செயலும் என்ன என்பதை அவதானித்து பதிவு செய்து கொண்டிருந்த அபு ஹுரைரா, சல்மானுல் பாரிசி, ரதியல்லாஹு அன்ஹும் போன்றவர்கள். இவர்களுக்கு தேவையான உணவு, ஏனென்றால் அவர்கள் உழைக்கப் போவது கிடையாது, இவர்களுக்கு தேவையான உணவையும் தண்ணீரையும் யார் செய்வது? இன்னும் ஒரு அறிஞர் கூட்டம், மதீனாவை குடியாக கொண்ட கூட்டம். அவர்கள் என்ன செய்கிறார்கள்? இரவு நேரத்திலே மஸ்ஜிதிலே இருந்து படிக்கிறார்கள். பகல் வேளையிலே அவர்களுக்கு தேவையான உணவுக்கும் அவர்கள் அதற்காக உழைக்கிறார்கள். மஸ்ஜிதிலே இருக்கிற படிப்பவர்களுக்காக வேண்டி உழைக்கிறார்கள். இதனால் தான் நான் சொன்னேன், அறிஞனின் பெருமதியை, புகழை, சிறப்பை, கீர்த்தியை ஒரு அறிஞனால்தான் முழுமையாக புரிந்து கொள்ளலாம். ஆகவே இந்த ஏற்பாடுகளை செய்து கொடுப்பதற்கு சுன்னாவில் நிறைய ஆதாரங்கள் இருக்கின்றன, ஆர்வமூட்டல்களும் இருக்கின்றன. பணியாட்களை நியமித்தல் மிக முக்கியமான பகுதி. அன்புள்ள மேன்மைக்குரிய மஸ்ஜிதின் பராமரிப்பாளர்களே, இமாம், முஅத்தின், சிற்றூடியர்கள், சற்று இந்த இடத்திலே நான் நிற்பதற்கு விரும்புகிறேன். இமாம் என்பவர் மிக முக்கியமானவர், ஒரு மஸ்ஜிதின் அச்சாணி. அச்சாணி இல்லா தேர் முச்சானும் நகராது என்பார்கள். ஒரு மஸ்ஜிதின் அடி நாளமாக விளங்குபவர், ஒரு மஸ்ஜிதின் அச்சாணியாக விளங்குபவர் அதன் இமாமாக இருக்கிறார். அல் இமாமு வாமின், இமாம் பொறுப்பேற்பவராக இருக்கிறார். அவர் பின்னே நின்று தொழுகின்ற அத்தனை பேருடைய தொழுகைகளுக்கும் அவர் பொறுப்பேற்கிறார், ஒரு கரண்டோராக இருக்கிறார். ஒரு முஅத்தினு ஹதீஸ், முஅத்தினுமோ நம்பப்படுபவராக இருக்கிறார். அவர் எவருக்கும் துரோகம் செய்ய மாட்டார். இந்த ஹதீஸிலே இமாமையும் முஅத்தினையும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு சேர பேசுகிறார்கள். இறுதியாக இதனை சொல்லிவிட்டு என்ன சொன்னார்கள் தெரியுமா, என்ன செய்தார்கள் தெரியுமா, இருவருக்குமா அல்லாஹ்விடம் துஆ செய்கிறார்கள். அல்லாஹும்மா அர்ஷிதில் அஇம்மா வஸ்ஃபிர் லில் முஅத்தினீன், அல்லாஹ்வே இமாம்களை நேரான வழியில் நடத்திக்கொள், முஅத்தின்களுக்கு மன்னித்துக்கொள். இமாம்களை நேரான வழியில் நடத்திக்கொள், முஅத்தின்களை நீ மன்னித்துக்கொள். தப்பித்தவரை நேரான வழியில் தவறிவிட்டால் மாமூன்களும் சேர்ந்து பிழையான வழியில் போய்விடுவார்கள். பிழையான நேரத்துக்கு அதான் சொல்லிவிட்டால் அவரோடு சேர்ந்து பிழையான நேரத்தில் மக்கள் தொழுது விடுவார்கள், நோன்பை திறந்து விடுவார்கள். அதனாலே நபி அவர்கள் முஅத்தின் தப்பித்தவர் தவறு செய்து விட்டாலும் கூட அல்லாஹ் அவரை மன்னிக்கிறான் என்ற அளவுக்கு நபி அவர்களுடைய துவா அமைந்திருப்பதாக ஹதீஸ் விரிவுரையாளர்கள் இருக்கிறார்கள். இமாமுக்கு சொல்லப்படாத அளவுக்கு முஅத்தினுக்கு சிறப்பு இருக்கிறது. இந்த ரகசியத்தையும் புரிந்து கொள்ளுங்கள். ஃபகீஹ்கள், இஸ்லாமிய சட்டக்கலை அறிஞர்களிடத்திலே முஅத்தின் சிறந்தவரா இமாம் சிறந்தவரா என்று ஒரு பெரிய நீண்ட ஆழமான ஆய்வு இருக்கிறது. ஆனால் ஹதீஸ்களை பார்ப்போம் என்றால் இமாமுக்கு வந்திருக்கிற சிறப்பை விட முஅத்தினுக்கு நிறைய சிறப்பு வந்திருக்கிறது. துரதிர்ஷ்டவசமாக அவரை போன்று ஒரு இழிந்த மட்டத்திலே நம் சமூகத்திலே வேறு எவரும் கிடையாது. நாம் எல்லாம் நாம் நமக்குள்ளே பேசிக் கொள்வோம். அக்வலுன்னாஸ் வறுமை நாளிலே மனிதர்கள் எல்லோரும் அடையாளம் கண்டு கொள்வார்கள் முஅத்தின்களை. அவர்கள் உயர்ந்தவர்களாக இருப்பார்கள் என்றும், இல்லை அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தையும் அவன் கொடுக்கின்ற அபரிமிதமான கூலிகளையும் கிடைக்காதா என்று எல்லோரை விடவும் அதிகமாக பார்த்துக் கொண்டிருப்பார்கள், ஏங்கி தவிப்பார்கள் என்றும், விரும்பி விரும்பி தொல்லையாசியோடு இருப்பார்கள் என்றும் பலவிதமான விளக்கங்கள் சொல்லப்பட்டிருக்கின்றன. இன்னும் ஏராளமான ஹதீஸ்கள் நரகத்திலிருந்து ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு அவர்தான் சொன்னார் நரகத்திலிருந்து விடுதலை சொல்லப்பட்டிருக்கிறது அவருக்கு. இப்படி பல அமைப்பில் அவருக்கு சிறப்பு வந்திருக்கிறது. எனவே இமாமையும் முஅத்தினையும் நாம் நியமிக்கின்ற போது தகுதியானவர்களை நியமிக்க வேண்டும். அவர்களை மிகவும் தகுமான முறையிலே உரிய அங்கத்திலே வைத்து நாம் பராமரிக்க வேண்டும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மஸ்ஜித் நபவியிலே தான் இமாமாக இருந்தார்கள். இரண்டு முஅத்தின்களை வைத்திருந்தார்கள். ஒன்று பிலால் ரழியல்லாஹு அன்ஹு, மற்றது அப்துல்லாஹி இப்னு உம்மு மக்தூம் ரழியல்லாஹு அன்ஹு. இரண்டு முஅத்தின்களுக்கும் நேரத்துக்கு அதான் சொல்லுவதையும் கூட பொறுப்பளித்து விட்டு சும்மா இருக்கவில்லை. யார் எந்த வேலைக்கு அதான் சொல்ல வேண்டும் என்பதையும் சொல்லிக் கொடுத்திருந்தார்கள். பிலால் தஹஜ்ஜுதுக்கு அதான் சொல்ல வேண்டும், அப்துல்லாஹ் இப்னு உம்மு மக்தூம் சுபுஹுக்கு அதான் சொல்ல வேண்டும். சில வேளை மாறியும் அமைவதுண்டு, ஒரு ரொட்டேஷன். கொஞ்ச காலத்தில் அப்துல்லாஹ் இப்னு உம்மு மக்தூம் தஹஜ்ஜுதுக்கு அதான் சொல்ல வேண்டும், பிலால் சுபுஹுக்கு அதான் சொல்ல வேண்டும். அதனால் தான் அறிவிப்புகள் இரண்டு வாராக வந்திருக்கின்றன. பிலாலுடைய அதானை கண்டு நீங்கள் ஏமாந்து நோன்பு வைத்துவிட வேண்டாம், தஹருக்கு சாப்பிடுவதை நிறுத்திக் கொள்ள வேண்டாம். அப்துல்லாஹ் இப்னு உம்மு மக்தூம் உடைய அதான் கேட்கும் வரைக்கும். இன்னும் ஒரு அறிவிப்பிலே அப்துல்லாஹ் இப்னு உம்மு மக்தூம் உடைய அதானை கேட்டு நீங்கள் தஹர் சாப்பிடுவதை நிறுத்திக் கொள்ள வேண்டாம், பிலாலுடைய அதான் கேட்கும் வரைக்கும். இதனை ஹதீஸ் விரிவுரையாளர்கள் சொல்லும் போது இரண்டு அறிவிப்புகளுக்கு இடையிலே வித்தியாசம் அல்லது குழப்பம் கிடையாது, முரண்பாடு கிடையாது. நபி அவர்கள் ஒவ்வொரு காலத்திலே இரண்டு பேருக்கும் முறையை மாற்றி கொடுத்திருந்தார்கள், ஒரு டேர்ன், ஒரு ரொட்டேஷனை கொடுத்திருந்தார்கள். இங்கே முக்கியம் என்ன தெரியுமா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பணியாட்களை நியமித்திருக்கிறார்கள். பணியாட்களுக்கு பணிகளையும் வேலைகளையும் வகுத்து தொகுத்து பிரித்து முறையாக கொடுத்திருக்கிறார்கள். யாருக்கு என்ன பணி, எந்த வேலைக்கு யார் பொறுப்பு, எந்த பொறுப்புக்கு யாரை முக்கியத்துவம் கொடுப்பது என்றெல்லாம் அவர்கள் புரிந்து தெரிந்து அவ்வப்போது செய்திருக்கிறார்கள். பணிகளிலே மாற்றங்கள் செய்திருக்கிறார்கள் காலத்துக்கு காலம் அவ்வப்போது. அன்புள்ள மேன்மைக்குரிய பெரியவர்களே, இவையெல்லாம் கவனத்தில் கொள்ளுங்கள். முஅத்தின்களை நாம் சரியாக நடத்த வேண்டும், இமாம்களையும் நாம் சரியாக நடத்த வேண்டும். மிக முக்கியமான இரு பணியாட்கள் நமது மஸ்ஜிதிலே. ஆனால் நமது மஸ்ஜிதிலே நாக்கு மூக்கு இல்லாதவர்களை முஅத்தினாக நியமிப்பதுதான் அதிகமாகி போய்விட்டது. நாக்கு மூக்கு இல்லாதவர்கள் என்றால் உரிய உச்சரிப்பை பேணாதவர்கள். ஒரு இடத்திலே, இந்த பிரதேசத்தில் அல்ல, தொடர்ந்து ஒருவர் அதான் சொல்லுகிறார், அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர், அக்பர் அல்ல அக்பர் மிரட்டுகின்றது. என் சாதான் பல தலைவர்கள் கேட்டுவிட்டேன், அக்பர் அக்பர் என்றால் கபர கபூரில் இருந்து வந்த கபர். அவரை திருத்த பார்த்தால் அவருக்கு உச்சரிப்பு திருந்துவதாக இல்லை. ஒரு சஹாபி வந்து கேட்டார்களே, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே அல்லாஹ்வுடைய தூதர் எனக்கு சூரா படித்து தாருங்கள். சொன்னார்கள், ஹாமீம் என்று ஆரம்பிக்கக்கூடிய சூராக்களை படித்துக் கொள்ளுங்களே. அவர் சொன்னார், எனக்கு வயதேறிவிட்டது, நாவு உச்சரிப்புக்கு பழக்கப்பட மாட்டாது, திருந்தாது, இதயம் அல்லது மனம் நினைவில் கொள்ளும் அளவுக்கு நினைவாற்றல் இல்லை, குன்றி போய்விட்டது என்று அந்த சஹாபி சொல்லி, அதுக்கு பிறகு அல் இஸ்லாமி இப்படி குறைந்து குறைந்து வந்துதான் இறுதியாக சொன்னார்கள். அருகையாவது நீ பாடமாக்கிக் கொள்ளும் இந்த சஹாபிக்கு. இது எல்லோருக்கும் உள்ளது. அரபை மொழியாக கொண்ட ஒரு சஹாபிக்கும் கூட வயலேறி விட்ட பிறகு மொழித்தலை சரியாக தன் நாவுக்கு வாய்க்கு முரசுக்கு தொண்டைக்கு பல்லுக்கு கொண்டு வர முடியாது. அப்படியானவர்களை நாம் முஅத்தினாக நியமிப்பதனால், ஒரு தனிநபருக்காக நாம் எல்லோரும் நமது தஜ்வீதையும் உச்சரிப்பையும் எல்லாவற்றையும் தியாகம் செய்ய வேண்டி வருகிறது. ஆகவே முஅத்தின்கள் விடயத்தில் நியமிக்க முன் கவனம் செலுத்துங்கள். முஅத்தின்கள் சம்பந்தமாக இன்னும் பல இருக்கின்றன. அவர்களை நீங்கள் இரண்டாம் தர கூட்டுகின்ற சுத்திகரிப்பு பணிகளுக்கு பயன்படுத்தாதீர்கள். அதிகமான மஸ்ஜிதுகள் அப்படித்தான் செய்கின்றன. ஏனென்றால் அதற்கு ஒருவரை வைத்து சம்பளம் கொடுப்பதற்கு நமது மஸ்ஜிதிலே வசதி போதாது, வருவாய் இல்லை. அதற்கு இலகுவாக அவரிடத்திலே பல பணிகள், அவர் அதான் சொல்ல வேண்டும், இக்காமத் சொல்ல வேண்டும், இமாம் வராவிட்டால் இமாமத் செய்ய வேண்டும், வசூல் செய்ய வேண்டும், சுத்திகரிப்பு செய்ய வேண்டும், இமாமுக்கும் அவருக்கும் தேவையான உணவை உரிய வீட்டிலே போய் எடுத்து வர வேண்டும். நபி அவர்கள் உயர்த்தி பேசிய முஅத்தின் நம்மிடத்திலே காசூசுக்கும் பெருமையற்றவனாக போய்விட்டான். இன்னும் ஒன்று சொல்லவா, தஃப்ஸீர் இப்னு கஸீரிலே இருக்கிறது ஒரு ரிவாயத், என்ன தெரியுமா, யஸ்தி அலன் நாஸ் ஜமான், ஒரு காலம் வரும் மனிதர்களுக்கு, யத்ருகுனல் அதான அலா வுஃபாஇஹிம், அதானை தமக்கு மத்தியில் எவர் பலகீனர்களாக இருக்கிறார்களோ அந்த பலகீனர்களிடத்திலே கொடுத்து விடுவார்கள். அந்த காலத்தில் நாம் இருக்கிறோமோ என்று நான் சந்தேகிக்கிறேன், இல்லை உறுதியாகவே சொல்லலாம் போல இருக்கிறது, திடமாக நம்புகிறேன். நம்மிலே யார் வாழ்வின் ஒரு வறியவன், ஒரு சரியான வருமானம் பெற்றுக் கொள்ளாதவன், பல தொழில்கள் செய்து தோற்று போனவன், லாபம் ஈட்ட முடியாமல் நட்டத்தையை தொடர்ந்து சந்தித்தவன், அவனுக்கு இன்று இறுதி புகலிடம். ஒரு காலத்திலே சொன்னார்கள், அயோக்கியர்களின் இறுதி புகலிடம் என்ற அரசியலை, முஅத்தின்களின் இறுதி புகலிடமோ தெரியவில்லை, நமது அதான் பணி. ஆகவே மிகவும் கவனம் செலுத்துங்கள். முஅத்தினுடைய பணி அதான் சொல்வதாகவும் இமாமுக்கு உதவியாக இருப்பதாகவும் இருக்கட்டும், அவரை சுத்திகரிப்பு வேலைகளுக்கு பயன்படுத்துவதை அறவே நிறுத்திக் கொள்ளுங்கள். அது நமக்கு சொல்லப்பட்ட ஒன்று. நபி அவர்களுடைய காலத்தில் முஅத்தினுக்கு இருந்த அந்தஸ்து என்ன, நீங்கள் படித்து பார்க்கிறீர்கள். ஆகவே நான் இந்த மட்டத்தில் நிறுத்த விரும்புகிறேன். அவர்களுடைய பணிகளை பிரித்துக் கொள்ளுங்கள். அவர்களோடு மிகவும் கண்ணியமாக நடந்து கொள்ளுங்கள். இமாம்களும் முஅத்தின்களும் அவர்கள் நமது வீட்டு வேலையாட்கள் அல்ல. நீங்கள் எப்படி அல்லாஹ்வுடைய வீட்டின் பராமரிப்பாளர்களோ அது போல அல்லாஹ்வின் வீட்டின் பணியாட்கள். உங்களுக்கு எப்படி சிறப்பு கீர்த்தி இருக்கிறதோ அதுபோன்று இந்த பணியாட்களுக்கும் சிறப்பும் கீர்த்தியும் இருக்கிறது. உங்களை விடவும் அவர்கள் மேன்மையானவர்கள். நீங்கள் பராமரிப்பு பணியில் இருக்கிறீர்கள், அவர்கள் உங்களை எல்லாம் முன்னின்று ஆன்மீக ரீதியான பராமரிப்பை செய்கிறவர்கள். நீங்கள் சட ரீதியான பராமரிப்பை செய்து கொள்வதைத்தான் அதிகம் இருக்கிறீர்கள். இமாம் தான் ஆன்மீக ரீதியான பராமரிப்பை செய்கிறார். முஅத்தின் தான் அந்த ஆன்மீக ரீதியான பராமரிப்புக்கு தோணும் உறவுமாக இருக்கிறார். வேறாக விழுதாக இருக்கின்ற இந்த பணியாட்கள் உயர்ந்தவர்கள், சிறந்தவர்கள், மேன்மைக்குரிய பெரியவர்கள். ஆகவே அவர்களை மிகவும் கண்ணியமாக நடத்துங்கள். மனிதர்கள் எல்லோரும் குறை உள்ளவர்கள். அவர்கள் அல்லாஹ்வுடைய நெருக்கத்தை பெற்ற மலக்குகள் அல்ல, அதே நேரத்தில் குழப்பம் செய்கிற சைத்தான்களும் அல்ல. அவர்களும் மனிதர்கள். பெரும்பாலும் நமது நிலை என்ன தெரியுமா, நமது மஸ்ஜிதுகளில் பணிக்கு வரக்கூடிய இமாம்கள் ஒரு 25-26 வயதில் இருந்து ஆரம்பிப்பார்கள். சில வேளை 22 வயது இளம் ஆளுங்களும் இருக்கிறார்கள். அப்பொழுதுதான் மதரசாவிலிருந்து வெளியேறி வந்திருப்பார்கள். இவர்கள் உலகத்தை அப்பொழுதுதான் படிக்க ஆரம்பிக்கிறார்கள். மனிதர்கள் யார், எப்படிப்பட்டவர்கள், உலகம் எது, எப்படிப்பட்டது, தொழிலுக்கு அவர்கள் புதுசு. இது இந்த தொழில் மட்டுமல்ல, எந்த தொழிலுக்கு போனாலும் சரிதான். ஒரு தொழில் எந்த தொழிலுக்கு போனாலும் சரிதான், எல்லா தொழில்களிலும் எல்லா துறை சார்ந்த தொழில்களிலும் அவரவர்கள் மட்டத்திலே குறைகள் இருக்கின்றன. உங்களுக்கு சொல்ல தேவையில்லை. ஆகவே இவர்களை மட்டும் குறை செய்யாதவர்களாக இருக்க வேண்டும் என்று எப்படி எதிர்பார்ப்பது, என்ன வகையில் இது நியாயம்? குறைகள் வரும், அதனால் தான் அவன் மனிதனாக இருக்கிறான். குறைகள் வருகின்ற போது மிகவும் அவதானமாக நடந்து கொள்ளுங்கள். அவசரப்பட்டு பதறி அவர்களை 4 பேர் முன்னிலையிலே வைத்து, என்ன ஹஜ்ரத், என்ன மோதின் சாப், மோதின் சாப் எப்படி தெரியுமா விசாரிக்கிறது, இங்கிட்டு பக்கம் தலைவர், அடுத்த பக்கம் செயலாளர், முன்பக்கம் பொருளாளர், நிர்வாக சபை கூடி நின்று கையும் மெய்யுமாக அகப்பட்ட ஒரு திருடனை விசாரிப்பது போல்தான் விசாரணை. இதற்கிடையில் கொடுக்கப்படுகிற ஊதியம் என்னமோ சொல்லுவார்கள், 5 பணத்துக்கு குதிரையும் வேணும், 6 கடக்க பாயவும் வேண்டுமா. நாம் கொடுக்கிற ஊதியத்துக்கு அவர்களிடத்திலிருந்து எதிர்பார்க்கிற வேலை, கோவித்துக் கொள்ள வேண்டாம், நானும் நீங்களும் இந்த பணியிலே ஒன்றாக இருக்கிறோம் என்று வைத்துக் கொண்டு பேசுவோம். நமது பல்லை கிண்டி வெளியே காட்ட முடியாது. நம்முடைய நிலைகளை நாம் விளங்கிக் கொள்வதற்காக வேண்டி சில துணுக்குகளை உங்களோடு பரிமாறிக் கொள்கிறேன். இந்த பணிக்குறைவில், இந்த கவனக்குறைவில் நானும் உங்களோடு இருக்கிறேன். ஆகவே வேளா வேலைக்கு அவர்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகளையும் உரிமைகளையும் சரியாக செய்வோம். அவர்களுடைய பணிகள் என்ன என்பதை எழுதி கொடுங்கள். இமாமின் பணி என்ன, இன்று இமாமை நாம் எவ்வளவு பயன்படுத்துகிறோம், அந்த விடயத்தை பார்ப்போம். இன்று இமாமை நாம் எவ்வளவு பயன்படுத்துகிறோம், தயவு செய்து ஆளுங்கள் கோவித்துக் கொள்வார்கள் என்று பயமாக இருக்கிறது. இருந்தாலும் ஸ்ட்ரைக் எ பேலன்ஸ் என்பார்கள். இரண்டு பக்கத்தையும், தொழிலாளி முதலாளி உறவு என்று வரும் போது இரண்டு பக்கத்தையும் பார்க்க வேண்டும். பாம்பும் தாவக்கூடாது, சம்பும் முறியக்கூடாது. பாம்பும் தாவக்கூடாது, சம்பும் முறியக்கூடாது. சுபுஹுக்கு அவருடைய பணிக்கு எவ்வளவு நேரம், 20 நிமிடம். புஹ்ருடைய பணிக்கு 15 நிமிடம். அஸ்ருடைய பணிக்கு 15 நிமிடம். மக்ரிப் பணிக்கு 15 நிமிடம். இஷா பணிக்கு 15 நிமிடம். மொத்தம் 1.5 மணித்தியால பணி அவருக்கு, அல்லது 2 மணித்தியால பணி. இதை சப்பால் நாம் இமாம்களை எவ்வளவு பயன்படுத்துகிறோம் என்பது ஒரு பெரிய கேள்வி. இது நம்முடைய துறை. நாம் இமாம்களை சரியாக பயன்படுத்த இன்னும் அறிந்து கொள்ளவில்லை. இம்மிடத்திலே ஒரு சரியான நிகழ்ச்சி நிறவில்லை. அவரை கொண்டு மக்ரிப் முதல் இஷா வரைக்கும் ஒவ்வொரு நாளும் ஒரு ஒரு நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்யுங்கள். நம்முடைய இமாம் மக்ரிப் முதல் இஷா வரைக்கும் மக்களின் சந்திப்புக்காக இருப்பார். இந்த நட்சத்திரங்களில் ஒரு அறிவித்தல் பலகையை போடுங்கள். உங்களுக்கு தேவையான மார்க்க ரீதியான சந்தேகங்களை அவரிடத்திலே வந்து கேட்டுக்கொள்ளலாம். அஸ்ர் முதல் மக்ரிப் வரைக்கும் இன்னென்ன பணிகளுக்காக நாம் அவருக்கு நேரத்தை ஒதுக்கி வைத்திருக்கிறோம். பொதுவான அறிவித்தல், இமாம் எந்த நேரத்தில் தொழுகை அல்லாத நேரத்தில் மஸ்ஜிதிலே இருப்பார், என்னென்ன பணிகளுக்காக அவர் இருக்கிறார், இந்த தர்தீப், இந்த ஒழுங்கு ஒன்று இருக்கும் என்றால் இமாம்களை ஒரு நாளைக்கு 5, 6, 7, 8 மணித்தியாலங்களுக்கு பயன்படுத்துவோம். அதற்கேற்ற சம்பளத்தையும் கொடுத்துக் கொள்ளுங்கள். இமாமும் முஅதினும் சம்பளம் எடுத்து வேலை செய்வது கூடாது. அவர்கள் துழிப்பதற்கோ அதான் சொல்வதற்கோ சம்பளம் எடுக்கவில்லை. அவர்கள் உங்களுடைய இடத்தை வந்து இந்த பணியை செய்வதற்கு இடத்தை முலாசமத்துல் மக்கான் என்று அதன் அழகான தபீர் வார்த்தை பிரயோகம் இமாம்களிடத்தில் இருக்கிறது. அந்த இடத்தை பற்றிக் கொள்வதற்காகவே இது கொடுக்கப்படுகிறது. இந்த இடத்திலே ஒரு மஸ்ஜித் இருக்கிறது. 4 மஹல்லாக்கள் தாண்டி ஒருவர் இந்த மஸ்ஜிதுக்கு வந்து தொழுவிக்க வேண்டும். அவர் தன்னுடைய அக்கம் பக்கத்தில் இருக்கக்கூடிய மஹல்லா மஸ்ஜிதில் தொழுது கொள்ளலாமா இல்லையா? அவர் இந்த இடத்துக்கு வருவது இருக்கிறதே, அவர் இந்த இடத்தை பற்றி கொண்டிருக்கிறார். அவருடைய இடத்திற்காக நீங்கள் சொலுக்க ஒரு அலவன்ஸ் என்றுதான் இமாம்கள் சொன்னார். மாதிரி மற்றபடி இமாமத்துக்கும் அதான் சொல்வதற்கும் கிரயம் அல்லது ஊதியம் எடுக்கவே கூடாது. ஆகவே பணியாற்றல் விடயத்திலே மிகவும் அவதானமாக இருங்கள். பொது பயன்பாட்டு சேவை கட்டணங்களை செலுத்துதல் எல்லாம் யூட்டிலிட்டி பில்ஸ் உங்களுக்கு செலுத்த தேவையில்லை. அது போல நிதியை பேணி பாதுகாத்தல், இது மிக முக்கியமான அம்சம். நிதியை பேணி பாதுகாத்தல், சொத்துக்களை பேணி பாதுகாத்தல், அறக்கட்டளை வகுப்புகளை பேணி பாதுகாத்தல். ஒரு மஸ்ஜிதுக்கு மஸ்ஜித் என்பது ஒரு கட்டிடம், அதற்கு வெளியிலே மஸ்ஜிதுக்கு சொந்தமானவை நிறைய இருக்கலாம் அல்லது குறைவாக இருக்கலாம், இல்லாமலும் இருக்கலாம். மஸ்ஜிதுக்கு என்று மஸ்ஜிதை ஒட்டிய அல்லது மஸ்ஜிதை தழுவிய கட்டிடங்கள் இருக்கும், கடைகள் இருக்கலாம், வீடுகள் இருக்கலாம், ஏற்கனவே சொல்லப்பட்டது வக்குப்புகள் நிறைய இருக்கின்றன. அதுபோல காணிகள் இருக்கும். இல்லை சகோதரர்களே, சில கிராமங்களில் போய் பார்த்தீர்கள் என்றால் மரங்கள் இருக்கும். சில கிராமங்களிலே மரங்கள் இருக்கின்றன. ஒரு தென்னன் தோட்டத்திலே குறித்த ஒரு மரம், அது பள்ளி மரம் என்பார்கள். சில வீடுகளில் சில தோட்டங்களில் இருக்கிற பள்ளி மரம் அதை அடையாளம் இட்டு வைத்திருப்பார்கள். அதை அவர்கள் பராமரிப்பார்கள். தான் சொந்தக்காரர்கள் அந்த மரத்திலிருந்து வரக்கூடிய தேங்காயையோ அல்லது வேறு பயிரையோ அல்லது பழத்தையோ விற்று மஸ்ஜிதுக்கு அதன் முழுத்தொகையை கொடுத்து விடுவார்கள். அந்த மரம் சஜரத்தும் வக்ஃப் செய்யப்பட்ட மரம், அவருடைய அவர் வக்ஃப் செய்திருப்பார் அல்லது அவருடைய பெற்றோர்கள் அவருக்கு கொடுத்தவர்கள், காணியை கொடுத்தவர்கள், நிலத்தை கொடுத்தவர்கள் வக்ஃப் செய்திருப்பார்கள். இவை பற்றிய அறிவும், நமது மஸ்ஜிதுக்கு எங்கெங்கே வருமான வழிகள் இருக்கின்றன, எங்கெங்கே சொத்துக்கள் இருக்கின்றன, உடைமைகள் இருக்கின்றன, வக்ஃபு சொத்துக்கள் இருக்கின்றன, எல்லாவற்றையும் சரியான அறிவு உள்ளவர்களாக, அவற்றினுடைய பட்டியல் உள்ளவர்களாக, அவற்றை பராமரிப்பவர்களாக இருக்க வேண்டும். அவை மஸ்ஜிதுக்கு சொந்தமானவை. வக்ஃபு சொத்துக்கள் நிறைய வீணாகி போய்க் கொண்டிருக்கின்றன. நமது முன்னோர்கள் நமக்கு வெறும் மஸ்ஜிதுகளை மட்டும் கட்டித்தரவில்லை, மஸ்ஜிதுகளை கொண்டு நடத்துவதற்கான வருமான வரிகளுக்கும் ஏற்பாடு செய்துவிட்டு போனார்கள். அல்லாஹ் அந்த பெருமக்களை தன்னுடைய மிகப்பெரிய மந்திரத்தை கொண்டு அரவணைத்துக் கொள்வானாக, உயர்ந்த ரஹ்மத்துக்குள் அவர்களை நுழைவிட்டு வைத்துக் கொள்வானாக. அவர்களுடைய சதக்கா ஜாரியாக்கள் தொடர்ந்து அவர்களுக்கு பயன் கொடுத்துக் கொண்டிருப்பதற்கு வழி செய்வானாக. ஆக அந்த அவற்றை பராமரியுங்கள். நிதியை பராமரிப்பது அடுத்த ஒரு மிக முக்கியமான அம்சம். கணக்கு வழக்கு இதெல்லாம் இதற்குள் வரக்கூடிய ஒன்று. நான் பிரித்தெழுந்திருக்கிறேன், கணக்கு வழக்குகளை பேணல், ஆவணங்களை பேணி பாதுகாத்தல் என்பதெல்லாம். கணக்கு வழக்குகள் நிதியை சரியாக பேணுகின்றோம் என்றால் வருமானம், செலவு, வீண் விரயத்தை தடுங்கள், வீண் விரயத்தை நிறுத்துங்கள். விரையும் நிறைய 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 பெறுகின்றன, வீண் நிறைய நிறைய பெறுகின்றது. தேவையானவற்றுக்கு செலவழிப்பதற்கு நாம் கஞ்சத்தனம் செய்கிறோம், தேவையில்லாதவற்றுக்கு நாம் செலவழிப்பதற்கு முன்பு எடுத்துக் கொண்டு முன் போகிறோம். ஆகவே சரியாக திட்டமிட்டு எதற்கு எப்போது எவ்வளவு யார் மூலம் செலவழிக்க வேண்டும், எப்படி செலவழிக்க வேண்டும், ஒரு சரியான திட்டம், அடுத்த வருடத்துக்கான ஒரு பட்ஜெட்டை இந்த வருடம் இறுதியிலே தயார் செய்து கொள்ளுங்கள். ஒரு வருடத்தை மிக அழகாக ஓட்டுவதற்கு உதவியாக இருக்கும். அவ்வப்போது வரக்கூடிய நிறைவு சுரிவுகளுக்கு நான் இன்னும் ஒரு பிறக்கையை ஏற்பாடு இருக்க வேண்டும். நிதி சரியாக பரிமாறிக்க சரியாக நிர்வகிக்கப்பட வேண்டும். நிதியை பொறுத்த மட்டிலே அதில் நீங்கள் மிகவும் கராராக இருக்கின்ற அளவுக்கு மக்கள் உங்களை குறை சொல்ல மாட்டார்கள். கூட்டம் ஒன்றுக்கு சரியான அழைப்பு போகவில்லையாம், ஒருவர் ரெண்டு பேர் குறை செய்துவிட்டு அப்படித்தான் அனைத்து கொடுத்ததில் தவறிப்பிடும். ஆனால் நிதியில நீங்கள் ஏதாவது போட்டியை விட்டுவிட்டால் காலம் பூராக சொல்வார்கள், பள்ளி சொத்தை தின்றவன்லையா, அப்படித்தானே, பள்ளி சொத்தை தின்றவன்லையா சொல்வாங்க. மிகவும் அவதானமாக இருங்கள். நீங்கள் எல்லாம் வக்ஃபு சபை சட்டத்தின்படி நம்பிக்கை நிதிய பொறுப்பாளர்களாக இருக்கிறீர்கள் அல்லது நம்பிக்கை பொறுப்பாளர்களாக இருக்கிறீர்கள். ஏனென்றால் மஸ்ஜித் என்பது வக்ஃபாக ஆகிவிட்ட பிறகு அது ஒரு ட்ரஸ்ட் என்டோமென்ட், ஒரு வக்ஃப் வக்ஃபாக ஆகிவிட்ட போது அதனை ஹோல்ட் பண்பவர்கள், அதனை வைத்து பராமரிப்பவர்கள் சஸ்தி என்று அழைக்கப்படுகிறார். நிரந்தரமான சஸ்தி அல்ல, ஒரு 3 வருட காலத்தில் முடிகிற ஒரு சஸ்திஷிப். இது உங்களிடத்திலே இருக்கின்ற வரைக்கும் நீங்கள் அதற்கு சஸ்தி. அதனால் நீங்கள் நம்பிக்கை பொறுப்பாளர்கள். ஒரு பதவிக்கு, ஒரு வேலைக்கு, ஒரு பொறுப்புக்கு ஒருவரை நியமிக்கின்ற போது அல்லாஹ் தஆலா 4 தகைமைகளை சொல்லியிருக்கிறான். ஒன்று சூரத் யூசுப்பிலே வரக்கூடிய தகைமை. நபி யூசுப் அலைஹி ஸலாத்து வஸலாம் எகிப்தின் அரசரிடத்திலே சொன்னார்களே, இஜ்அல்னி அலா கஸாயிலில் அரும் இன்னி ஹஃபீயுன் அலீம், என்னை பூமியின் எகிப்து நிலத்தின் கஜானாக்களுக்கு பொறுப்பாக நியமியுங்கள், நான் பாதுகாப்பவனாகவும் அறிவுள்ளவனாகவும் இருக்கிறேன். இது எகிப்து அரசனிடத்திலே நபி யூசுப் அலைஹி ஸலாத்து வஸலாம் சொன்னது. தன்னை நியமிக்கும்படி கேட்டார்கள் என்றால் அந்த அளவுக்கு எகிப்தின் பொது சொத்துக்கள் வீணடிக்கப்பட்டுக் கொண்டும் ஊழலுக்கு உட்படுத்தப்பட்டுக் கொண்டும் இருந்த வேலை. என்ன சொல்லுகிறார்கள், அப்பியும் எனக்கு இதனை பராமரிக்கின்ற அளவுக்கு, இதனை பாதுகாக்கின்ற அளவுக்கு திறான் இருக்கிறது, நான் பாதுகாப்பவராக இருக்கிறேன், வீண் போகாமல் பாதுகாப்பேன், ஊழல் நடக்காமல் பாதுகாப்பேன், அநியாயம் நடக்காமல் பாதுகாப்பேன், விரயம் போகாமல் பாதுகாப்பேன், பாதிப்பு வராமல் பாதுகாப்பேன். அலீம், இந்த ஜொப்பை எப்படி செய்ய வேண்டும் என்ற அறிவும் எனக்கு இருக்கிறது, இந்த நிர்வாகத்தை எப்படி செய்ய வேண்டும், இந்த நிதியை எப்படி பாதுகாக்க வேண்டும், இந்த கட்டிடங்களை சொத்துக்களை எப்படி பாதுகாக்க வேண்டும் என்ற அறிவும் இடத்தில் இருக்கிறது. இதை நீங்கள் ஒரு தடவை மீன் பரிசீலனை செய்யுங்கள். எவரையும் நீங்கள் தத்தியாக நியமிக்கிற போது இந்த இரண்டையும் யோசியுங்கள். இன்னும் இரண்டு இருக்கின்றன, மொத்தம் நான்கு. மற்றது நபி ஷுஐப் அலைஹி ஸலாத்து வஸலாம் அவர்களிடம் அவர்களின் மகள் மூசா அலைஹி ஸலாத்து வஸலாம் அவர்களை கூலிக்கு அமர்த்திக் கொள்ளுங்கள் என்று சொன்ன நேரத்திலே என்ன சொன்னார்கள், இவரை கூலிக்கு அமர்த்திக் கொள்ளுங்கள், தந்தையே நீங்கள் கூலிக்கு அமர்த்தியவர்களில் மிகச்சிறந்தவர், வலிமை உள்ளவர், நம்பிக்கையானவர், வலிமையுள்ளவர், நம்பிக்கையானவர், வலிமையும் இருக்க வேண்டும். இந்த மஸ்ஜிதை, அதன் மக்களை, அது சார்ந்த சொத்துக்களை, அதன் பணிகளை மிகவும் திடகாத்திரமாக இருந்து அறிவு பலத்தோடு, ஆத்மீக பலத்தோடு, பயபக்தி பலத்தோடு, அனுபவ பலத்தோடு, உளப்பலத்தோடு, உடல் பலத்தோடு, சிந்தனை பலத்தோடு, எல்லா பலத்தோடும் நின்று இதனை நிர்வகிக்க வேண்டும். எடுத்ததற்கெல்லாம் பயந்து போகிற, அதான் அல்லாஹ் சொன்னான், அவர்கள் அல்லாஹ்வை பயந்து கொண்டும் இருப்பார்கள், வேறு எவரையும் பயப்படவும் மாட்டார்கள். அப்படியானவர்கள் தான் முஃமின்கள். எல்லா முஃமின்களும் அல்லாஹ்வை மட்டும் பயப்படுபவர்கள், வேறு எவருக்கும் எதற்கும் அஞ்சாதவர்கள், அப்படியானவராக இருக்க வேண்டும். நான்காவதாக அபியின் நம்பிக்கையானவராக இருக்க வேண்டும். இது ஒரு அமானத், இது நம்பி ஒப்படைக்கப்பட்டுள்ளது, இதனை நீங்கள் சரியாக செய்பவர்களாக இருக்க வேண்டும். எப்படி பலம் இருக்க வேண்டும், எப்படி நம்பிக்கை இருக்க வேண்டும் என்பதற்கு ஒரு சின்ன சம்பவம், ஆனால் மிகவும் பாடம் பெறக்கூடிய ஒரு சம்பவம். ஒரு தடவை உஸ்மான் ரலியல்லாஹு அன் ஆலியாக என்ற இடத்தில் மதீனாவின் வெளிப்பகுதியில் இருக்கக்கூடிய தனது இடத்தில் தோட்டத்தில் இருக்கிறார்கள். தூரத்திலே ஒருவர் இரண்டு ஒட்டகைகளை சாய்த்துக் கொண்டு வருவது தென்பட்டது. அது ஒரு கொளுத்துகின்ற வெயில் உள்ள நாள், விண்ணென வெளியே செல்ல முடியாது. தானும் தன் பணியாலும் அவர்களுடைய தோட்டத்தில் கூடாரத்துக்குள் இருக்கிறார்கள், வெளியே செல்ல முடியாது, சுட்டரிக்கும் வெயில். தூரத்திலே ஒரு மனிதர் இந்த வெயிலிலே இரண்டு ஒட்டகைகளை சாய்த்துக் கொண்டு வருகிறார். தன் பணியாளரிடம் சொல்லுகிறார்கள், யார் என்று பாருங்கள். அவர் சொல்லுகிறார், குப்பாயத்தை தலைப்பாகியாக அணிந்து கொண்டு இரண்டு ஒட்டகைகளை சாய்த்துக் கொண்டு ஒருவர் வருகிறார். சற்று நேரம் கழிந்து சொல்லுகிறார்கள், யார் என்று பாருங்கள். சொல்லுகிறார்கள், அது உமர் இப்னுல் கத்தாப் அமீருல் முஃமினீன். உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு சொல்லுகிறார்கள், இந்த நேரத்தில் மாலையாகும் போது கொஞ்சம் சூடு கணிந்த பிறகு வரலாமே, சரி வரட்டும். அவர்களோடு பேசுவதற்காக வேண்டி கூடாரத்தின் வாயிலிருந்து தன் தலையை வெளியே போட்டார்கள். சுட்டரிக்கும் வெயில் தலையை உள்ளே எடுத்துக் கொண்டார்கள். ஹலீஃபா கூடாரம் தாண்டி போகும் போது உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு வெளியில் சற்று வந்து கதை கொடுத்தார்கள், ஏன் இந்த இடத்திலே இந்த நேரத்திலே இந்த கடுமையான சூட்டிலே சொன்னார்கள், என்ன தெரியுமா, ஜகாத்தின் இரண்டு ஒட்டகைகள் அதனுடைய கூட்டத்திலிருந்து தப்பி போய்விட்டன. அந்த கூட்டத்தோடு, ஜகாத்துக்குரிய ஒட்டகை கூட்டத்தோடு இந்த இரண்டையும் நான் கொண்டு போய் சேர்க்க வேண்டும். இந்த இரண்டும் தப்பி போகிற போய்விட்டால் அல்லாஹ் இவரிடத்திலே அதனை பற்றி விசாரிப்பானே என்று பயந்தேன். அதனால் சூட்டை என்னால் பார்க்க முடியாது. கொளுத்துகின்ற வெயிலை என்னால் பொறுத்துக் கொண்டு இருக்கலாம், நரகத்தில் கொளுத்துகின்ற நெருப்பை என்னால் எப்படி பொறுத்துக் கொண்டு இருக்கலாம். அவர்கள் சொல்லவில்லை, அவர்களுடைய அந்த வார்த்தைகளிலே அத்தனை அர்த்தங்களும் அமைந்து இருக்கின்றன. இது கவிஞர்கள் பலசாலியாக இருந்தார்கள். உஸ்மானுக்கு கூட வெளியே போக முடியாத வெயிலில் தன் உடம்பை வெளியே போட்டுக் கொண்டு போகிற அளவுக்கு ஹபரத் உமர் இருந்தார்கள் ரழியல்லாஹு அன்ஹுமா. உஸ்மான் சொல்லுகிறார்கள், ஹலும்மா இலல் மா இவ்வப்தில், நீருக்கும் நிழலுக்கும் வாருங்கிறேன், நாம் உங்கள் வேலையை பார்க்கிறோம். உங்களுடைய நிழலுக்குள் நீங்கள் போயிருங்கள் உஸ்மானே. சொல்லுகிறார்கள், இடத்தில் ஆள் இருக்கிறது அமீருல் முஃமினீனே, நாம் பார்க்கிறோம் உங்கள் வேலையை. சொன்னார்கள், உங்கள் நிழலுக்கு நீங்கள் போங்கள் என்று அவர்கள் சொல்லிவிட்டு போய்விட்டார்கள். இந்த நேரத்திலே தன் பணியாளரிடத்திலே என்ன சொன்னார்கள் தெரியுமா? ஹபரத் உமர் உஸ்மான் ரழியல்லாஹு அன்ஹு, மன் அஹப்ப அன் யன்புர இலல் கவியில் அமீன் ஃபல்யன்புர் இலா ஹாதா. அல்லாஹ் குர்ஆனில் சொன்ன கவி அமீன் இருக்கிறானே, வலிமை உள்ளவன், நம்பிக்கையாளன், இவரை பார்ப்பது எவருக்கு விருப்பமாக இருக்குமோ இந்த மனிதரை அவர் பார்த்துக் கொள்ளட்டும் என்றார்கள். இமாம் ஷாஃபிஈ ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அல் உம்மு என்ற தன்னுடைய அருமையான நூலிலும் இதனை பதிவு செய்திருக்கிறார்கள். அவர்களுடைய முஸ்னது ஷாஃபிஈயிலும் இது பதிவாகி இருக்கிறது. அன்பு சகோதரர்களே, நாம் இப்படியான வலிமை உள்ளவர்கள், நம்பிக்கையாளர்கள், பாதுகாப்பவர்கள், அறிவுள்ளவர்களாக பார்த்து தெரிவு செய்வோம். நாமும் அப்படி இருக்கிறோமா என்பதை பார்த்துக் கொள்ளுங்கள். ஆவணங்களை பேணி பாதுகாருங்கள். இன்று ஏற்பட்டுள்ள அண்மை கால கடந்து 3 ஆண்டுகளாக நம்முடைய தலையெல்லாம் சுற்றுகின்ற பிரச்சனைகளிலே நாம் ஒரு கட்டத்திலே மாட்டிக்கொண்டிருக்கிறோம். நமது மஸ்ஜிதுக்கு என்ன ஆவணம் இருக்கிறது? நமது மஸ்ஜிதை ஒட்டிய தழுவிய அதற்கு சொந்தமான சொத்துக்கள் கடைகளுக்கு 140 கடைகள் என்று சொன்னீர்கள், என்ன ஆதாரம் இருக்கிறது? உதாரணம் இருக்கலாம், ஆனால் அதிகமான மஸ்ஜிதுகளுக்கு அதன் சொத்துக்களுக்கு மஸ்ஜிதுக்கே நீர் இல்லாத மஸ்ஜிதுகள் தான் அதிகமான மஸ்ஜிதுகள் இருக்கின்றன. இதை வெளியே சொல்லிக் கொள்ள வேண்டாம். வக்ஃப் சபையில் இருப்பவர்கள் இருக்கே அதிகமான மஸ்ஜிதுகளுக்கு நீர் இல்லாத பிரச்சனை, இதை நாம் வெளியே சொல்லிக் கொண்டு போக முடியாது. ஆகவே டீட் ஆஃப் டிக்ளரேஷன் ஏதாவது வழியிலே இப்படியான மஸ்ஜிதிற்கு உடனடியாக செய்ய வேண்டியது உங்களுடைய கடமையாக இருக்கிறது. அது சொத்துக்கள் நிறைய இருக்கும், அவற்றுக்கு சரியான தீர்க்கிறார். ஆவணங்கள் பாதுகாப்பதில் அசிரத்தை ஏற்பட்டதனால் ஒரு சமூகம் சென்று விட்டது, அல்லது ஒரு பரம்பரை போய்விட்டது, ஒரு தலைமுறை மரணித்து போய்விட்டது, அடுத்த தலைமுறைக்கு வந்திருக்கிற இந்த சுமை நம்மை அடுத்து வரக்கூடிய அடுத்த தலைமுறைகளுக்கு இந்த சுமையை நாம் விட்டுவிட்டு செல்லக்கூடாது. நாம் சீர்திருத்துவோம். ஒரு உண்மையான தலைமையின் முதற்பணி என்ன தெரியுமா? முந்தைய தலைமுறை விட்ட தவறுகளை சரி செய்து கொள்வதாகும். இதை பதிவு செய்து கொள்ளுங்கள். ஒரு உண்மையான தலைமையின் முதற்பணி பாரமெடுத்தவுடன் நிர்வாகத்தை கொண்டு செல்வதில் தடைகள் இருக்கும். முன்னிய நிர்வாகம் விட்ட மனிதன் என்ற வகையிலே விட்ட வேண்டுமென்றல்ல, மனிதன் என்ற வகையிலே விட்ட பிழைகள் அல்லது அறியாமையினால் ஏற்பட்ட தவறுகள் அவற்றை சரி செய்வது. உமர் இப்னு அப்துல் அசீஸ் ரஹ்மத்துல்லாஹி அலை வாலிப வயதில் 38-39-37-38 வயதில் ஆட்சியை பாரமெடுத்தார்கள். 2 ஆண்டுகளும் 5 மாதங்களும் தான் அவர்களுடைய ஆட்சி காலம். உமைய அரசாங்கம், உமைய ஆட்சி சொத்துக்களை, பைத்துல்மா சொத்துக்களை நீண்ட காலமாக மாறி மாறி வந்த அரசர்கள் தம்முடைய வீட்டு குடும்ப சொத்துக்களாக ஆக்கிக் கொண்டதைத்தான் முதலாவது அவர்கள் சீர் செய்யும் முதல் பணியாக எடுத்துக் கொண்டார்கள். எங்கிருந்து ஆரம்பித்தார்கள் தெரியுமா? அந்த சீர் செய்கின்ற பணியை தன்னுடைய சொந்த வீட்டிலிருந்து ஆரம்பித்தார்கள். சேரிட்டி பிகின்ஸ் அட் ஹோம் என்று சொல்லுவோம். தன்னுடைய மனைவியை நோக்கி சொன்னார்கள், உன்னிடத்திலே ஒரு நகை இருக்கிறது, உன் தந்தை ஹலீஃபாவாக இருந்த போது அப்துல் மலிக் உமக்கு தந்தது, அது பைத்துல் மாலுக்குரியது, உமக்கு இந்த வகையிலே உரிமையாகலாம். ஒன்று, அது நீ பைத்துல் மாலுக்கு நீ திருப்பி கொடுக்க வேண்டும், இல்லை நான் உன்னை பிரிவதற்கு எனக்கு நீ அனுமதி தர வேண்டும். நானும் நீயும் பைத்துல் மாலிலிருந்து உன் தந்தை உனக்கு உரிமையற்ற முறையில் சேர்த்து வைத்திருக்கிற இந்த நகையும் 3 பேரும் ஒரே வீட்டில் இருப்பதை நான் வெறுக்கிறேன், விரும்பவில்லை என்றார்கள். அந்த பெண் பாத்திமா என்ன சொன்னார்கள் தெரியுமா? இது போன்ற பன்மடங்கு இருந்தாலும் நான் அவற்றை விட உங்களைத்தான் தெரிவு செய்கிறேன் என்றார்கள். எனவே முதற்பணி தவறுகள் நடைபெற்ற நிர்வாகங்களிலே பாடம் எடுப்பவர்கள் முன்னிய நிர்வாகங்கள் மனிதர்கள் என்ற வகையில் வேண்டும் என்றல்ல, மனிதர்கள் தவறுகள் விடுவார்கள், அவற்றை சீர் செய்து கொள்வதாகும். ஆகவே இந்த டாக்குமெண்டேஷன், இந்த ஆவண பாதுகாப்பு இல்லாதவற்றுக்கு ஆவணங்களை உருவாக்குவது, இவற்றை சட்டத்தரணிகளோடு பேசி செய்து கொள்வது, ஆன்மீக ரீதியான பணிகளை பற்றியும் சற்று பேசிக் கொண்டு போகலாம் என்று வருகிறேன். அவற்றிலே இபாதத்துகள் உங்களுக்கு தெரியும், சன்மார்க்கம், கற்றல், கற்பித்தல், இதை நாம் அந்த பணிக்கு வருவோம். மதரசாக்கள், சிறு பிள்ளைகளுக்கான குர்ஆன் அறிவுறுத்தல் நிலையங்கள், அறிவு பொருத்தல் என்பது சிறு பிள்ளைகளுக்கும் தேவைப்படுகிறது, பெரியவர்களுக்கும் தேவைப்படுகிறது. அல் மஸ்ஜிது நபவி இதையெல்லாம் செய்து வந்தது. நாம் ஏற்கனவே கண்டது போல் சுப்பா வாத்திகள், தாழ்வார வாத்திகள், திண்ணை என்பார்கள், திண்ணை என்பது கீழே உள்ளது, சுப்பா என்பது மேலே உள்ள தாழ்வாரத்துக்குரிய சரியான வார்த்தை. அகலு சுப்பா என்றால் தாழ்வார வாத்திகள், தாழ்வாரம் ஒன்றி கீழிருந்து படித்தார்கள். நாம் திண்ணை என்று அதுக்கு அர்த்தம் சொல்லியிருக்கிறோம். மிகவும் சரியான அர்த்தம் சுப்பா என்பதற்கு தாழ்வாரம். இப்பொழுது அங்கிருந்து படித்தார்கள், பெரியவர்களுக்கான வகுப்புகளை ஏற்பாடு செய்யுங்கள். பள்ளியின் இமாம், நாம் ஏற்கனவே பேசிக் கொண்டது போல் அவருடைய பணிகள் இமாமுக்கு மட்டுமல்ல, மனிதர்களுக்கு, அங்கு வருபவர்களுக்கு சரியத்தை படித்துக் கொடுப்பது, தீனை படித்துக் கொடுப்பது, சட்டநிறுத்தங்களை படித்துக் கொடுப்பது, வாழ்க்கையை படித்துக் கொடுப்பது. ஹாலம்பா ஹாலர் ரசூல் சொல்லுகின்ற பணி, அவருடைய மிகப்பெருமதியான மிக அடிப்படையான பணி. அல்லாஹ் சொல்லியிருக்கிறான், ரசூல் சொல்லியிருக்கிறார்கள், சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஆகவே இதற்கு ஏற்பாடுகளை செய்யுங்கள். உங்களுடைய இமாம்களை தெரிவு செய்கின்ற போது அதற்கெல்லாம் தகுதியானவர்களா இருக்கிறார்களா என்பதை பார்த்து தெரிவு செய்து கொள்ளுங்கள். உங்களுடைய அக்கம் பக்கத்தில் இருக்கக்கூடிய இது போன்ற உலமா பெருந்தகைகள், அவர்களுடைய மூத்த உலமாக்களுடைய ஒரு அனுசரணையோடு அல்லது அவர்களுடைய ஆலோசனைகளோடு நீங்கள் இந்த விஷயத்திலே கவனம் செலுத்துங்கள். தன்மார்க்க உபன்யாசம் இருந்திருந்து வாரத்துக்கு ஒரு முறை, மாதத்துக்கு ஒரு முறை, வாரத்துக்கு இரு தடவை மூத்த ஆளுங்கள், அனுபவம் உள்ள ஆளுங்களை கொண்டு மக்களுக்கு ஆன்மீக ரீதியான பயிற்சிகள் வரக்கூடிய நல்ல போதனைகளை செய்யுங்கள். அவர்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். நான் முடிக்கின்ற நேரத்துக்கு வந்துவிட்டு இன்னும் 10 நிமிடங்கள் இருக்கின்றன. எனக்கு ஒதுக்கப்பட்ட நேரம் ஒரு மணி நேரம், அதற்குள் நான் முடித்துக் கொள்வேன் இன்ஷா அல்லாஹ். அறிவூட்டல் நிகழ்ச்சிகள், மக்களுக்கு சுகாதாரம் சம்பந்தமான அறிவூட்டல், கல்வி சம்பந்தமான அறிவூட்டல், தொழில் சம்பந்தமான அறிவூட்டல், இதையெல்லாம் மார்க்கத்தோடு இணைத்து செய்யுங்கள். சுகாதாரம் மார்க்கத்திலே உள்ளது. தொழுகை மட்டுமல்ல, விக்கிர் மட்டுமல்ல, கல்வி மார்க்கத்தின் பிறரான ஒரு அம்சம், கற்றல் கற்பித்தல் மார்க்கத்தின் பிறரான ஒரு அம்சம். இமாம் நவவி ரஹ்மத்துல்லாஹி அலை கற்பித்தலை பற்றி என்ன சொல்லியிருக்கிறார் தெரியுமா? கிவாமுத்தீன், தீனை அதை கொண்டுதான் நிறைவேற்றி இருக்கிறது. கல்வி பரிமாற்றம், தகவல் பரிமாற்றம், தீனை, தீனின் நுணுக்கங்களை, தீனின் போதனைகளை ஒருவர் தெரிந்தவர் தெரியாதவருக்கு கொடுப்பதில்தான் மார்க்கம் பாதுகாக்கப்படுவது இருக்கிறது. அதுதான் மார்க்கத்தின் அடிநாதம் என்ற வகையிலே இமாம் நவவி ரஹ்மத்துல்லாஹி அலை தன்னுடைய அருமையான நூலாகிய முகத்தபுடைய முகத்திமாவின் முன்னுரையில் எழுதியிருக்கிறார்கள். வீரின் அடிப்படையாக சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகவே இதில் கவனம் செலுத்துங்கள். முகாபராக்கள், சில சில சொற்பொழிவுகள், உபன்யாசங்கள், லெக்சர், குறிப்பிட்ட தலைப்பொன்றை கொடுத்து அதனை மக்களுக்கு அறிவுறுத்துவது, இப்படியான பிரசன்டேஷனுக்கு தேவையான ப்ரொஜெக்டரை கொண்டு வந்து வைப்பது, இவற்றில் கவனம் செலுத்துங்கள். இவற்றை செய்து வாருங்கள். பல பள்ளிகளிலே இந்த ஏற்பாடுகள் என்று வந்து கொண்டிருக்கின்றன. ஆனால் நிறைய பள்ளிகள் அந்த உயரத்தை நோக்கி பறக்க வேண்டியிருக்கின்றன, அந்த நிலைக்கு வர வேண்டியிருக்கின்றன. கலந்தாலோசித்தல் இது மிக முக்கியமான ஒன்று. சூரா வாம்ருஹும் சூரா பைனஹும், மூமின்கள் நல்லவர்கள், அல்லாவை பயந்துடப்பவர்கள் தங்களுடைய விவகாரத்தை தங்களுக்கிடையில் கலந்தாலோசித்தலாக வைத்துக் கொள்வார்கள். நீங்கள் எந்த ஒரு பணியை செய்வதாக இருந்தாலும் ஒரு டீம் ஒர்க், ஒரு அமல் ஜமாஇ, நீங்கள் எல்லாம் கூட்டுப்பணி செய்பவர்கள். நிர்வாகத்திலே தலைவர் ஒரு பக்கம், செயலாளர் மறுபக்கம், பொருளாளர் இன்னொரு பக்கம், ஏழை அங்கத்தவர்கள் இன்னொரு ஒரு பக்கம் என்று கொண்டு நானா பக்கமும் ரப்பர் இருப்பது போல எடுத்துக் கொண்டிருந்தால் நிர்வாகத்தை, பள்ளி பராமரிப்பை செய்ய முடியாது, பள்ளி பராமரிப்பை செய்ய முடியாது. பள்ளி பராமரிப்பை செய்யும் போது நீங்கள் பள்ளி பராமரிப்புக்காக தனி ஒருவராக இயங்கி எதையும் சாதிக்கவும் முடியாது. இந்த கவலைக்குரிய விடயம் ஷூரா என்பதற்கு பதிலாக ஒரு வகையான டிக்டேட்டர்ஷிப், டூ வாட் ஐ சே, நான் சொல்வதை நீங்கள் செய்யுங்கள். தலைவருடைய நிலைப்பாடு, அவருடைய போக்கு, தலைவர்கள் கவனித்துக் கொள்ள வேண்டாம், நீங்கள் யாரும் செய்கிறீர்கள் என்று சொல்லவில்லை, வேறு சில இடங்களிலே நடைபெறுகின்றன. இது அல்ல அல்லாஹ் நபி அவர்கள், அவர்களை பின்பற்றுகிறவர்களிடம் நீங்கள் ஆலோசனை செய்து கொள்ளுங்கள் என்றான். அவர்களோடு கொஞ்சம் கலந்து பேசிக்கோங்க. நபி அவர்களுக்கு தேவையில்லை, நம்மையும் உங்களையும் போன்றவர்களுக்கு அல்லாஹத்தாலா அதை நபிக்கே இது கட்டளை என்றால் அடுத்தவர் ஹபரத் ஒரு சஹாபி சொல்வது போல் அதிகமாக அபு ஹுரைரா ரழியல்லாஹு அன்ஹு என்று இருக்கிறேன், உமா ரஐது அஹதன் அக்ஸர மஷூரதன் லி அஸ்ஹாபிஹி மின் ரசூலில்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். தன்னுடைய தோழர்களிடம் அதிகம் ஆலோசனை செய்த ஒருவர் ரசூலுல்லாஹி விட வேறொருவரை நான் காணவில்லை என்கிறார்கள். தன்னுடைய தோழர்களிடத்திலே எல்லா விடயங்களுக்கும் ஆலோசனை செய்து கொள்வார்கள். தலைவர் எப்பொழுதும் பணிந்து நடக்க வேண்டும். நபி அவர்கள் தலைவர் அல்லாஹ் என்ன கட்டளையிட்டான் தெரியுமா? உங்களை பின்பற்றிய மூமின்களுக்கு நீங்கள் பணிந்து நடந்து கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் நபி அவர்களுக்கு கட்டளையிட்டான். தலைவர் தான் முதலில் பணிவில் இருக்க வேண்டும். அவர் உயருகின்ற அளவுக்கு அவர் பணிய வேண்டும். தன்னுடைய நிர்வாகத்தில் உள்ளவர்களோடு மிகவும் பணிந்து நடக்க வேண்டும். அவருடைய போக்கு எப்படி தெரியுமா? அவர் எல்லாரும் அவருக்கு சாஷ்டாங்கம் செய்ய வேண்டும். அவர் விரல் அசைக்கிற மாதிரி எல்லாமே நடக்க வேண்டும். எல்லோரும் இயங்க வேண்டும். இது அல்ல இஸ்லாம். இது ஷூராவும் அல்ல. இன்னும் ஒரு வகையான அழகான ஷூரா வைத்திருக்கிறார்கள். அவர் நிறைய ஆலோசனை செய்வார், ஆனால் அவர் ஒரு முடிவோடு வந்திருப்பார். அவர் அதனை திரிப்பார். இது கருத்து கணிப்பு அல்ல, கருத்து திரிப்பு. இது கருத்து கணிப்பு அல்ல, கருத்து திணிப்பு. அவர் ஒரு முடிவோடு வந்திருப்பார். 20-30 நிமிடங்கள் நடந்திருக்கும். இல்லை, இப்படித்தான் சீவம் என்று ஒரு மாதிரியா அதனை பாஸ் பண்ணி இருப்பார். இதுவும் ஷூரா அல்ல. இதுவும் கலந்தாலோசித்தல் அல்ல. திறந்த உள்ளத்தோடு பேசுகின்ற நடைபெறுகின்ற கலந்துரையாடலுக்கு பேர் கலந்தாலோசனை. ஆகவே தலைவர் எல்லோரை விடவும் மிகவும் பணிந்து நடக்க வேண்டும். அவர் எல்லோரை விடவும் மஸ்ஜிதுக்கு நேரம் ஒதுக்க வேண்டும். கூட்டம் 8 மணிக்கு என்று இரவு சொல்லி இருந்தால் இஷாவுக்கு பிறகுதான் அதிகமாக கூட்டம் நடத்துவார்கள். 8 மணிக்கு என்று சொல்லியிருந்தால் இவர் 8:30 ஆகும். அது வரைக்கும் எல்லோரும் வந்து இவரை பார்த்து கொண்டு, ஐயா எல்லாரும் வந்துட்டு வருகிறார், அவருக்கு 100 தடவை கோல் பண்ண வேண்டும். எந்த வந்துட்டு வருவார். அவசர அவசரமா மீட்டிங் நடக்கும். என்ன, ஓ 10 மணிக்கு எனக்கு 100 கூட்டம் மீட்டிங் போகணும். அவசரம் அவசரப்பட்டு எதனை சாதிக்கலாம்? அல் அனாத்து மின் அல்லாஹ் வல் அஜலத்து மின் அஷ்ஷைத்தான். ஹதீஸில் நபி அவர்களுடைய ஒரு ஹதீஸில் வந்திருப்பது போல் நிதானம் அல்லாஹ்வுடன் இருந்து வருகிறது. அவசரம், பதற்றம், பதறுவது ஷைத்தான் இருந்து வருகிறது. பதறிக்கொண்டு இருக்கிற முடிவுகளில் எந்த பரக்கத்தும் எந்த ஹைரும் இல்லை. அவசரப்பட்டு இருக்கிற எந்த ஒரு முடிவிலும் அல்லாஹ் பரக்கத்தை வைக்க மாட்டான். நின்று நிதானித்து ஆழ அகலமாக யோசித்து முடிவுகள் எடுக்கிற மஷூராக்களாக ஷூராக்களாக உங்களுடைய ஷூராக்களை ஆக்கிக் கொள்ளுங்கள் என்கிறேன். அடுத்து பைத்துல் மால் அமைப்பு. இது பிரதானமான ஒன்று. அன்று பைத்துல் மால் இஸ்லாமிய அரசாங்கத்தின் கீழ் இருந்தது. அந்த இன்று இல்லாத நிலையிலே மஸ்ஜிதை ஒட்டிய ஒரு பைத்துல் மால் அமைப்பு. இது நிதியோடு சம்பந்தப்பட்டது. மிகவும் நிதானமாக கையாள வேண்டும். இதில் சில விஷயங்கள் இருக்கின்றன. ஜக்காத் சேகரிப்பு விநியோகித்தல், இது பைத்துல் ஜக்காத் என்றும் அல்லது ஜக்காத் சேகரிக்கிறவர், இது ஒன்றுக்கொன்று வித்தியாசம். பைத்துல் மால் என்பது முதலீட்டுக்காக கொடுக்கிற கடனுக்காக வேண்டியுள்ள நிதியமாக இருக்கலாம், அல்லது வேறு தேவைகளுக்கு கடன் கொடுக்கிற ஒரு நிதியமாக இருக்கலாம். பைத்துல் ஜக்காத் என்பது அப்படியானதல்ல, அல்லது ஜக்காத் திரட்டலும் விநியோகித்தலும் அப்படியானதல்ல. மஸ்ஜிதுக்குரிய வரவு வருவாய் செலவு அது வேறு, பைத்துல் மாலுடைய நிதி வேறு, ஜக்காத்துடைய நிதி வேறு. இதை ஒன்று ஒன்றோடு கலக்க வேண்டாம். நிறைய பள்ளி வாயில்களில் சிக்கல்கள் நிறைய வந்திருக்கின்றன. ஒன்றை ஒன்றோடு கலந்திருக்கிறார்கள். எல்லாம் பிரிந்து பிரிந்து இருக்க வேண்டும். சமூக நல சேவைகள் செய்கிறோம், அது மிகவும் உயர்ந்த சேவை. என்று வந்திருக்கிறது. ஒரு விதவையை கவனித்து வருவது, ஒரு மிஸ்கீனை ஏழையை கவனித்து வருவதெல்லாம் நபி அவர்கள் எப்படி உயர்த்தி பேசினார்கள் தெரியுமா? இந்த மனிதர்களை, உங்களை எல்லாம், இந்த பணிகளை செய்கிற உங்களை ஒத்தவர்களை எல்லாம், அவர் அல்லாஹ்வுடைய பாதையில் ஜிஹாதிலே இருப்பவனை போல இல்லையா, இரவில் வணங்குகிற பாலில் நோம்பு வைக்கிறவனை போல என்றார்கள். நபி அவர்களிடத்திலே கேட்கப்பட்டது, வஅய்யுல் அமலி அஹப்பு இலல்லாஹ், அல்லது வஅய்யுல் அஅமாலி அஹப்பு இலல்லாஹ், அல்லாஹ்வுக்கு மிகவும் விருப்பமான அமல் எது என்று நபி அவர்கள் சொன்னார்கள். அஹப்புல் அஅமாலி இலல்லாஹி தஆலா சுரூருன் துதுஹிலுஹு அலா முஸ்லிம். அல்லாஹ்வுக்கு மிகவும் விருப்பமான வேலை எது தெரியுமா? ஒரு முஸ்லிமுக்கு சந்தோஷத்தை நுழைவித்தல் என்றார்கள். இன்னும் ஒரு அறிவிப்பிலே படிக்கிறோம், மன் அத்கல அலா அஹ்லி பைத்தின் மினல் முஸ்லிமீன சுரூரா லம் யர்பல்லாஹு லஹு தவாபன் தூனல் ஜன்னா எவர் ஒரு முஸ்லிம் வீட்டினருக்கு சந்தோஷத்தை நுழைவிப்பாரோ, நீங்கள் ஒரு அன்பளிப்பை கொடுத்தீர்கள், நீங்கள் ஒரு உதவியை செய்தீர்கள், அதில் ஜகாத்தாக இருக்கலாம், வேறு வழிகள் இருக்கலாம். அல்லாஹ் இப்படி சந்தோஷம் நுழைவித்த மனிதனுக்கு சுவனத்தை தவிர வேறொன்றை கூலியாக பொருந்திக் கொள்வதில்லை என்றார்கள். நபி அவர்கள் முன்னே அறிவிப்பிலே தொடர்ந்து சொல்கிறார்கள், அல்லாஹ்வுக்கு மிகவும் விருப்பமானாமல் ஒன்று ஒரு முஸ்லிமுக்கு சந்தோஷத்தை நுழைப்பது, அல்லது ஒரு முஸ்லிமுக்கு இருக்கிற கஷ்டத்தை அகற்றுவது, அல்லது ஒரு முஸ்லிமுடைய கடனை அடைத்து விடுவது, அல்லது ஒரு முஸ்லிமுடைய பசியை அவனை விட்டு விரட்டி விடுவது. இந்த பணிகள் உங்களுக்கெல்லாம் தினசரி செய்ய முடியுமான பணிகள், தினசரி செய்ய முடியுமான பணிகள். ஆகவே நாம் எல்லாம் ஒரு அமானுதத்தை சுமந்திருக்கிறோம் என்றால் இந்த பொதுப்பணிகளை செய்வோம். ஆனால் ஒன்றை மற்றொன்றோடு நிதி என்று வருகின்ற போது பிணைத்து இணைத்து ஒன்றை மற்றொன்றோடு சேர்த்து அச்சாராக ஆக்கிவிடக்கூடாது. ஜகாத்துக்கு அதற்குரிய சட்டதிட்டங்கள் இருக்கின்றன, பொதுப்பணத்துக்கு அதற்குரிய சட்டதிட்டங்கள் இருக்கின்றன, பொது சதக்காக்களுக்குரிய சட்டதிட்டங்கள் இருக்கின்றன, மக்களுடைய நிர்வாகத்துக்கு மக்கள் தருகின்றவற்றுக்கு சட்டதிட்டங்கள் இருக்கின்றன. வசூலிப்பாளர் வருகிறார், வசூலிப்பவர் வருகிறார், வசூலிப்பவருக்கு நீங்கள் என்ன செய்திருக்கிறீர்கள், சம்பளம் நிர்ணயித்திருக்கிறீர்கள். இரண்டு வகையின் ஒன்று இவ்வளவு, இன்னும் ஒன்று இத்தனை பெர்சன்ட் கிடைப்பதும் இத்தனை பெர்சன்ட், 100 ரூபா கிடைத்தால் அதில் 30 ரூபா, அதாவது 30% வைத்திருப்பீர்கள், 30%. இவர் என்ன செய்கிறார் தெரியுமா, உங்களிடத்திலே தரும் போது வரவிட்ட அத்தனையிலும் தரும் போது அத்தனை பெர்சன்ட் கழித்துக் கொண்டிருக்கிறார். நான் கொடுத்தேன், ஒவ்வொருவரும் அந்த மஹல்லாவிலே கொடுத்தார்கள், மஸ்ஜிதுக்கு இன்னும் அந்த பணம் போய் சேரவில்லை. ஒவ்வொருவரும் 100 ரூபாய் 500 ரூபாய் கொடுத்தால் மஸ்ஜிதுக்கு போய் சேரவில்லை. அதில் ஒரு பகுதி 30% 20% 200 ரூபாய் கொடுத்திருந்தால் 30% தனக்கு ஊதியமாக எடுப்பவர் 60 ரூபாயை கலத்திக் கொண்டு 140 ரூபாய் தான் மஸ்ஜிதுக்கு போய் சேருகிறது. இதனுடைய சட்டம் என்ன, அவர் கொடுத்தது மஸ்ஜிதுக்கு போய் சேரவில்லை, மஸ்ஜிதுக்கு இன்னும் மில்காகவில்லை, உரிமையாகவில்லை. மில்க் உரிமையாகுவதற்கு முன் அவர் எப்படி அதனை தனக்கு எடுத்துக் கொண்டார்? ஆணின் பெருந்தகைகளிடத்திலே இதற்குரிய தீர்ப்பை கேட்டு பாருங்கள். ஆகவே ஒழுங்கு என்ன தெரியுமா, அவர் முதலாவது மஸ்ஜிதுக்கு கிடைத்த அத்தனை தொகையையும் உங்களிடத்திலே கையளிக்க வேண்டும். அதற்கு பிறகு எத்தனை பெர்சன்ட் என்று பார்த்து அவருக்கு கொடுங்கள். கொடுத்தவர்கள் அவருக்கு சம்பளமாக கொடுக்கவில்லை, மஸ்ஜிதுக்குத்தான் அவர்கள் சதக்காவாக அல்லது தவர்வாக அல்லது சந்தாவாக தந்தார்கள். எனவே மில்க் என்பது ஒன்று இருக்கிறது, பொசஷன் என்று ஒன்று இருக்கிறது, ஓனர்ஷிப் என்று ஒன்று இருக்கிறது, அப்சல்யூட் ஓனர்ஷிப் என்று ஒன்று இருக்கிறது. உங்களுக்கு தெரியும் வியாபாரத்தில் இருப்பவர்கள், இதெல்லாம் வெறும் கமர்ஷியல் டேர்ம்ஸ் அல்ல, இதெல்லாம் அதுக்கு முன் இஸ்லாம் சொன்ன டேர்ம். மில்க் என்பது தங்கைக்கு என்பது எல்லாம் நடைபெறுகிறதா? ஆகவே பணம் என்று வருகிற போது பல வகையான பணிகளை செய்கின்ற நேரத்தில் நீங்கள் இவற்றை ஒழுங்கு செய்து கொள்ளுங்கள். சில இடங்களிலே ஜகாத் திரட்டுபவர்கள் அல்லது ஜகாத் விநியோகிப்பவர்கள் தங்களுக்கென ஆமில் பங்களிக்கிறார்கள். ஆனால் இமாம்களுடைய தெளிவான தீர்ப்பு, கிலாபத்தொன்றின் கீழ் இமாம் அதாவது பெரிய இமாம் ஆட்சியாளர் ஒருவர் இருக்கும் போதுதான் அதே நேரத்தில் ஜகாத் திரட்டுகின்றவர்களுக்கு ஆமில் பங்கு இருக்கிறது. சாதாரணமாக நாம் நியமித்திருக்கிறவர்களுக்கு ஆமில் பங்கு கிடையாது என்பதை இமாம் நவவி ரஹ்மஹுல்லாஹ் உட்பட தெளிவாக இருந்திருக்கிறார். என்று நிறைய இடங்களிலே ஜகாத் திரட்டுவதில் ஈடுபட்டிருப்போம், இதிலிருந்து சம்பளம் கொடுக்கப்படுகிறது, ஒரு பங்கு கொடுக்கப்படுகிறது சம்பளமாக. அது அல்ல, இமாம்கள் மிக தெளிவாக இதனை எழுதியிருக்கிறார்கள். இதனை விரிவாக பேசுகின்ற அளவுக்கு நேரம் இல்லை. ஆனால் சிந்தனைக்கு விருந்தாக விடுகிறேன், நம்முடைய நிர்வாகங்களிலே நாங்கள் பணி செய்கிறதில் நம்மளுக்கு இருக்கிற ஸ்பிரிட், அந்த ரூப், அந்த உயிர், அந்த நேரத்திலே இஸ்லாம் நமது ஹமாஸ், நமது ஹமாஸ் அதாவது நமது உணர்ச்சியை கட்டுப்படுத்துகிற ஒரு மார்க்கம். நமது உணர்ச்சியை நாம் கட்டுப்படுத்துகிறோமோ இல்லையோ, நமது தீன் நமது உணர்ச்சியை கட்டுப்படுத்துகிறது. இன்னலனா தீனன் யுப்பிது ஹமாஸனா, நம்முடைய தீன் ஒன்று இருக்கிறது, நம்முடைய தீன் அது நமது உணர்ச்சியை கட்டுப்படுத்துகிறது. ஆகவே நான் முடிக்கிற நேரத்துக்கு வந்துவிட்டேன். சமரசம் செய்து வைத்தல், பொதுநல பணிகள், இவை போன்ற விஷயங்கள் எல்லாம் பிணக்குகள் வரும், பிணக்குகள் வரும் போது சமரசம் செய்து வைத்தல், இதெல்லாம் மிக முக்கியமான பணி. ஒரு சதக்கா இருக்கின்றது, முஸ்லிமுடைய ரிவாயத்து, ஒரு நீண்ட ரிவாயத்தின் இடைப்பாதி, பிணங்கிக் கொண்டு இருவருக்கிடையில் நீங்கள் சமரசம் செய்து வைப்பது சதக்கா என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நீங்கள் நிறைய செய்கிறீர்கள், தவறாமல் செய்யுங்கள். நான் முடித்துக் கொள்ளக்கூடிய இடத்துக்கு வந்துவிட்டேன். உயர்ந்த மக்கள் நீங்கள், மேலான மக்கள் நீங்கள், அல்லாஹுத்தாலா இமாரத்துல் மஸ்ஜித் என்ற ஒரு அமானதத்தை உங்கள் கழுத்துக்களில் வைத்திருக்கிறான், உங்கள் தலைகளில் கிரீடமாக அணிவித்திருக்கிறான். நீங்கள் இதனை சுமந்து கொண்டிருக்கிறீர்கள், விரும்பியோ விரும்பாமலோ. எப்படியோ நாம் அதன் கடமையை நிறைவேற்றியாக வேண்டும். அபூதர் ரதியல்லாஹு அன்ஹுக்கு சொன்னார்கள் நபி அவர்கள், அவர்கள் கேட்டார்கள், என்னை ஒரு பொறுப்புக்கு நியமியுங்கள், அலாத்த சாமியுடைய நியமிக்க மாட்டீர்களா? நபி அவர்கள் சொன்னார்கள், நாம் படித்தமே கவியாக இருக்க வேண்டும், ஒரு பொறுப்புக்கு வருபவர் கவிக்கு பலசாலியாக இருக்க வேண்டும். அபூதர் ஒரு பிளகீனன், இதையெல்லாம் சுமந்து கொள்ள முடியாது. இந்த பொறுப்பு சுமப்பது இருக்கிறது, அது அமானிதம். மறுமையிலே அது இழிவும் கை சேதமும் தான். மறுமையிலே அதனுடைய முடிவு என்ன தெரியுமா? இழிவும் கை சேதமும் தான். எச்சத்தன் எங்கே? இல்லாமன் அகதஹா இல்லாமன் அகதஹா பிஹக்திஹா வஅத்தல்லதி அலைஹி ஃபீஹா. ஆனால் அந்த அமானிதத்தை ஏற்கும் போது அதன் உரிமை கடமையோடு பொறுப்பேற்று தான் செய்ய வேண்டிய கடமையை அப்படியே கச்சிதமாக செய்து முடித்தானே, அவன் மட்டும் தான் கை சேதம் இல்லாமல் இழிவை சந்திக்காமல் அல்லாஹ்விடத்திலே கண்ணியமாக இருக்கக்கூடியவனாக இருப்பான். மற்றவரெல்லாம் அமானிதத்தை சுமந்து அதில் தமது கடமையை சரியாக செய்ய தவறினார்களோ, அவர்கள் நாம் மனிதர்கள் ஒன்று சேர்ந்து இருக்கிற நாளிலே கை சேதப்பட்டவர்களாகவும் இழிவடைந்தவர்களாகவும் இருப்பார்கள் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். ஆகவே முடித்துக் கொள்கிறேன், இப்படியான ஒரு பாரிய பொறுப்பை சுமந்திருக்கிறீர்கள். இரண்டு வகையான நிர்வாகத்தையும் நீங்கள் செய்கிறீர்கள், சட ரீதியான நிர்வாகம், ஆன்மீக ரீதியான நிர்வாகம், இரண்டுக்கும் உங்களுக்கு நிச்சயமாக நன்மை இருக்கிறது. அல்லாஹ்வுடைய பூமியில் அவனுக்கு விருப்பமான இடத்தை நீங்கள் உங்களுடைய பொறுப்பின் கீழ் வைத்திருக்கிறீர்கள். ஆகவே நீங்களும் அல்லாஹ்விடத்திலே மிகவும் விருப்பமானவர்களாக இருக்கிறீர்கள். இன்று இது சம்பந்தமான இந்த விடயங்களை பரிமாறிக்கொண்டோம். சிந்தனைக்கு விருந்தாக சில விஷயங்களை நாம் உங்களோடு பரிமாறிக்கொண்டோம். இந்த இடத்திலே நான் வந்த நேரத்திலே எனக்கு முன் பேசியவர்களிடமிருந்து நான் நிறைய படித்துக் கொண்டேன். உங்கள் ஒவ்வொருடைய முகத்திலிருந்தும் நான் நிறைய படித்துக் கொண்டிருக்கிறேன். நீங்கள் வரையால் பேசவில்லை, ஆனால் உங்களுடைய முகத்திலிருந்து நான் மிகவும் நிறைய படித்துக் கொண்டிருக்கிறேன். உங்கள் உணர்ச்சிகள், உங்கள் உணர்வுகள் எல்லாம் வெளிப்படுகின்றன. மிகவும் ஆசையோடும் ஆர்வத்தோடும் இருந்து கேட்டுக்கொண்டிருக்கிறீர்களே. இந்த பொறுமைக்கும் இந்த ஆசைக்கும் நான் ஒரு தடவை ஜஸாக்குமுல்லாஹு கைரா சொல்லியாக வேண்டும். மிகவும் விறுவிறுப்பாக, சுறுசுறுப்பாக, உற்சாகத்தோடு, உயிர்ப்போடு இருந்து கேட்கிறீர்களே. ஒரு சபைக்கு நீங்கள் கொடுக்கிற மிகப்பெரிய அங்கீகாரம் அது. இந்த சபையை நான் காலையில் இருந்து பார்த்துக் கொண்டிருக்கிறேன். தலைவர் அவர்களே, எத்தனையோ சபைகளுக்கு நாமும் போகிறோம். அவைக்கும் பேச்சாளருக்கும் அவைக்கும் இடையே 15 கிலோமீட்டர் இடைவெளி இருக்கும். பேசுபவருக்கும் அவைக்கும் இடையே 15 கிலோமீட்டர் இடைவெளி இருக்கும். ஆனால் பின்ட்ரோப் சைலன்ஸ் என்பார்கள், ஊசு விழுந்தாலும் கேட்கும் போல அளவுக்கு நீங்கள் ஒவ்வொருவரும் மிகவும் அமைதியாக இருந்து காலை முதல் இந்த நிகழ்ச்சிகளை கேட்டுக் கொண்டிருக்கிறீர்களே. நீங்கள் ஒரு தேவையோடு வந்திருக்கிறீர்கள், நீங்கள் ஒரு நாட்டத்தோடு வந்திருக்கிறீர்கள், ஒரு ஆர்வத்தோடு இருந்து செய்மடுக்கிறீர்கள். நீங்கள் இந்த கூட்டத்துக்கு செய்து இருக்கிற மிகப்பெரிய பங்களிப்பு நீங்கள் இந்த அழைப்பு ஏற்று வந்ததும் இதனை காது தாழ்த்தி கேட்பதும், ஒரு கூட்டத்துக்கு போவதற்கு நேரம் ஒதுக்குவது, அந்த சபையிலே பொறுமையோடு இருந்து கேட்பது, இறுதி வரைக்கும் இருப்பது என்பதெல்லாம் அந்த கூட்டத்துக்கு கொடுக்கிற மிகப்பெரிய சங்கையும் மரியாதையுமாக, அதே நேரத்தில் நம்மால் நாம் கொடுக்கிற ஒரு பங்களிப்புமாக இருக்கிறது. நீங்கள் இந்த வேதான உலமாக்களின் அழைப்பை ஏற்று வந்திருக்கிறீர்களே, இந்த உலமாக்களுக்கு கொடுக்கிற மிகப்பெரிய கௌரவமாக இருக்கிறது. இந்த ஆலிம்களுடைய வழிகாட்டலில் நீங்கள் இருங்கள். எப்பொழுதும் ஆலிம்களுடைய வழிகாட்டலில் இருந்தவர் எப்பொழுதுமே கண்ணியத்தோடு இருப்பார். ஆகவே மேலான ஆலிம்கள் இருக்கிறார்கள், அவர்களுடைய வழிகாட்டலோடு நானும் இருப்போம், நீங்களும் இருப்பீர்கள். மைமூன் இப்னு மிஹ்ரான் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி என்ன சொன்னார்கள் தெரியுமா? இதை சொல்லி முத்தாய்ப்பாக இதை சொல்லி முடிக்கிறேன். ஆலிம்கள் ஒவ்வொரு ஊரிலும் நான் தேடுகின்ற ஒரு பொருள், காணாமல் போன ஒரு பொருள், நான் தேடுகின்ற ஒரு பொருள், எந்த ஊருக்கு போனாலும் ஆலிம் யார் இருக்கிறார் என்று தேடுகிறேன். ஆலிம்கள் உலமாக்கள் எல்லா பட்டினங்களிலும் என்னுடைய அன்புக்குரியவர்கள். சொல்லிவிட்டு என்ன சொன்னார்கள் தெரியுமா? சலாஹ கல்பி ஃபீ முஜாலசத்தில் உலமா, என்னுடைய இதயத்தின் சீர்திருத்தத்தை ஆலிம்களோடு சேர்ந்து அமர்வதிலே பெற்றுக்கொண்டேன் என்கிறார்கள். நீங்கள் இந்த ஆளுங்களுடைய முகதாவில், அவர்களுடைய சன்னிதானத்தில் அவர்களோடு ஒட்டி இருக்கிறீர்களே. நான் உட்பட, நீங்கள் உட்பட நம்முடைய இதயங்களுடைய சலாகக்கு ஹதீஸிலே வந்திருப்பது போல் உடம்பிலே ஒரு சதைப்பிண்டம் இருக்கிறது, எனக்கும் உங்களுக்கும் அந்த பாக்கியம் கிட்டாதா இந்த பெரும் ஆளுங்களோடு இருந்ததனால். ஆகவே அல்லாஹ் கூடினோம், அவனுக்காக வேண்டி ஒன்று சேர்ந்த இந்த மஜ்லிஸிலே என்னையும் உங்களையும் அல்லாஹ்வுத்தாலா கபூல் செய்து கொள்வானாக, இந்த முத்தான ஆளுங்களையும் கபூல் செய்து கொள்வானாக, இது போன்ற நிறைய சந்திப்புகளை அல்லாஹ்வுத்தாலா எங்களுக்கு மத்தியிலே ஏற்படுத்தி தருவானாக. நாம் பேசியவற்றில் நல்லவற்றை நாம் அமல் செய்வதற்கும் தீயவற்றில் இருந்து நாம் ஒதுங்கி இருப்பதற்கும் தௌஃபிக் தருவானாக. உங்களிடையே பேசியதிலே என் சில வேளைகளிலே வார்த்தைகளிலே தவறுகள் விட்டிருக்கலாம், பொருத்தமற்ற வார்த்தைகள் உபயோகித்திருக்கலாம், சில வேளை சில சொன்ன விஷயங்களிலே அசௌகரியங்கள் ஏற்பட்டிருக்கலாம். தயவு செய்து என்னை பொறுத்தருமாறு உங்களிடத்திலே கேட்டுக்கொண்டு இவ்வளவு நேரமும் பொறுமையாக இருந்து ஜெபத்திலே எனது கருத்துக்களை செய்யுமடுத்த உங்களுக்கு மீண்டும் ஒரு தடவை ஜஸாக்கல்லாஹு கைரா. இவளையும் ஒரு பொருட்டாக மதித்து இந்த இடத்துக்கு வர வேண்டும் என்று அதிகார கட்டளையிட்டு அழைத்த உங்களுடைய பெருந்தலைவர் போரி உமர்தீன் அவர்களுக்கு என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். ஜஸாக்கல்லாஹு கைரா. அதே போல் அவருக்கு கீழ் இருக்கக்கூடிய இந்த ஜம்மியத்து உலமா அவர்களுக்கும் நன்றி தெரிவிக்கிறேன். அவர்கள் அன்போடு அழைத்திருப்பார்கள், அவர் அதிகாரத்தோடு அழைத்தார், அவர் எப்பொழுதும் என்னோட அதிகாரத்தோடு தான் நடக்கிறார். மதரசாவை நான் ஓதுகின்ற காலத்திலே 85 86 பதவியிலே அவர் பெரிய வகுப்பு மாணவர். என்னுடைய தந்தை வந்த நேரங்களிலே ரஹ்மத்துல்லாஹி அலை என்னை பார்த்துக் கொள்ளும்படி சொல்லுவார். அவர் இதுவரைக்கும் அவர் என்னோடு மிகவும் நெருக்கமாக இருக்கிறவர். அந்த அவருக்கு கடைசி வரைக்கும் உயர்ந்த பாக்கியத்தை கொடுக்க வேண்டும். மிகவும் கண்ணியமான ஒரு மனிதர். அவருடைய கண்ணியத்தை அல்லாஹ்வுத்தாலா உயர்த்தி வைக்க வேண்டும். அந்த காலத்திலே என்னை நன்கு கவனித்தார். தந்தை எழுதிய கடிதங்களில் கூட உமர்த்தின் ஆதரத்தை கேட்டு சொல்லுங்களோ சொல்லுங்கள் இருப்பார். இது பாதுகாப்பா இருக்கிறது. நான் நன்றியும் மறக்க அந்த உதவிகளை நான் மறக்கவில்லை. இந்த சபையிலே நான் உங்களை பாராட்டாமல் விரைந்த சபையிலே பாராட்டுவது. அதனால் தான் நான் உங்களுடைய அதிகாரத்தை இன்றும் நீங்கள் பயன்படுத்துகிறீர்கள் என்பதை சந்தோஷமாக நான் கூறிக்கொள்கிறேன். அல்லாஹ்வுத்தாலா எங்கள் அனைவருக்கும் அவருடைய கபூலை தந்துட வேண்டும், ரஹ்மத்தை தந்துட வேண்டும். ஆமீன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.